Haleluya. உச்சமா இருப்போம். ஹலலூயா. அதாவது நம்ம நாட்டில் பாருங்க, அதாவது போஜனம் சாப்பிடுற, அதாவது நாங்க சாப்பிடுறோம்னு சொன்னா துக்கத்தோட சாப்பிட முடியாது. சாப்பாடுகளுக்கு நம்ம பாக்குறதுனா இறங்காது. பிரியாணியை முன்னுக்கு வச்சுக்கொண்டு நாங்க துக்கமுகமா இருக்க முடியுமா? ஹலலூயா. அதாவது சில மனிதர்கள் வேதனை துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். வேதனை எல்லாம் சில பிசாசு விட மாட்டான். பல வேதனைகள் துக்கங்களை ஏதோ ஒரு பிரச்சனையை அனுப்பித்தான் இங்கே அனுப்பி விட்டுருப்பான். ஹலலூயா. அவன் அனுப்பி விட்டுருப்பான். ஏன்னு சொன்னால் இது மிக முக்கியமான இடம். போகும்பொழுது செய்தியை கேட்காதபடிக்கு பல பிரச்சனை வேதனையை சொல்லி உங்களுக்கு அனுப்பி விட்டுருப்பான். ஆம. எல்லாத்தையும் மறந்து கர்த்தர் செய்திக்கு நேராக எங்களை மனதை திருப்புவோம். ஹலலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அதுக்கு ஏற்ற பிரகாரமாக எங்களை உதவி செய்து கொள்வார். ஏற்கனவே இரண்டாம் முறையும் உங்கள் மத்தியில் வர தேவனை கிருபை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இக்கலவை நாட்கள் நீங்க செய்த உதவியின் நிமித்தமா இந்த பகுதியில் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதுக்காக உங்களாவது மறுபடியும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவ சபையின் சார்பிலும் உங்களுடைய சபையினுடைய சார்பிலும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய போதூர் சொன்னது போல அங்கே பல பிரச்சனைகள் உண்டுதான். இன்னும் ஆழமாக நான் போதூரை சொல்லுகிறேன். நீங்க தனிப்பட்ட கேட்டுக் கொள்ளுங்கள். ஆனாலும் சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். நிலைமைகள் மோசமான நிலைமை. கிட்டத்தட்ட இப்ப ஒரு இரண்டு வருடங்களாக நிலைமைகள் அங்கே மாற்றம். யாருக்கும் எங்கும் பாதுகாப்பு கிடையாது. உள்ளுக்கும் வெளியிலும் பாதுகாப்பே கிடையாது. மிக முக்கியமானது இப்ப ஊழியக்காரர்கள், அதாவது இளம் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய முடியாத நிலைமைகள் அங்கே ஏற்பட்டுக் கொண்டே வருகிறது. அது பிசாசு தற்போது ஏற்பட்ட அந்த அரசியல் போர்க்கால சூழலை வைத்து அப்படி அந்த பக்கத்துக்கு அதாவது தந்திரமாக அந்த காரியத்தை செய்கிறான். அதனாலே இளம் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து தீவிரமாக ஊழியத்தை செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த வருடமும் இந்த வருடமும் சில போதரமாக அதை கடத்தப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கிறார்கள், சுடப்பட்டிருக்கிறார்கள். சில இளம் ஊழியர்கள் இப்பொழுதும் சிறைப்பிடிக்கப்பட்ட சூழலில் இருக்கிறார்கள். இதுதான் இப்போது நம்முடைய இலங்கை தேசத்தில் எங்கும் ஏற்படுற பிரச்சனை. இரண்டாவது, அங்கே இளம் விதவைகள் சிங்கள் பகுதி என்றாலும் சரி, தமிழ் பகுதி என்றாலும் சரி, அது வடக்கோ கிழக்கோ தென்பகுதி என்றாலும் சரி, இளம் விதவைகள். இளம் விதவை சொல்ற பொழுது நான் ஒரு 40 வயசையோ அது 35 வயசு நான் சொல்லவில்லை. 18, 19, 20 வயசுல விதவைகள் அங்கே இருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏதாவது போராட்டத்திலே இந்த சூழலில் அநேகர் இறக்கிறபடினால, இளம் வாலிபர்கள் இறக்கிறபடினால அவருடைய மனைவிமார் இளம் ஆக்களா இருப்பார்கள். சிலவளை 20, 21, 18 வயசு கூட விதவைகள் ஆக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலைமைகளுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளலாம். இது தற்சமயம் நம்முடைய தேசத்தில் விழுந்த ஒரு நிர்பந்தமான துர்பாக்கியமான நிலைமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தா துதிமை உண்டாவது. தேவன் கிருபையாக அங்கே இந்த நெருக்கத்திலும் இரண்டு இடங்களிலே சபைகளை உருவாக்க தேவன் கிருபை கொடுத்தார். தற்சமயம் எனக்கு இப்ப 7 சபைகள் இருக்கிறது. அதிலே 3 இடத்திலே நாங்கள் காணியங்களுக்கு அங்கே இருக்கிற விதவைகள் கொடுத்தார்கள். எங்களுக்கு கொடுப்பார்கள் விதவைகள் தான். அவர்கள் காணி கொடுத்தார்கள், அதாவது இலவசமாக சபைக்கு கொடுத்தார்கள். அங்கே ஒரு சின்ன செட்டுகளை போட்டு சில இடங்களை கண்டம் கட்ட உதவி செய்தார்கள். சிங்கப்பூர்லேருந்து அதுகளுக்கு அந்த இடங்களிலும் காட்டுக்குள்ளதான் அங்கேயும் செய்து கொண்டு ஊழியர் செய்த கிருபை கொடுத்தார். மிச்ச இடங்களிலே விசுவாசிகள் வீடு வைக்கிறாங்க. அது நமக்கு சபைதான். ஏதோ கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பெரிய ஹோல் இருந்தா எங்களுக்கு காணும், அவ்வளவுதான். அதெல்லாம் இன்றைக்கு தேவன் கிருபியாக சபையிடத்தை கிருபை செய்கிறார். அவருடைய கர்த்தர் கிருபியாக இன்று வரைக்கும் அப்படியா ஒரு வருஷத்துக்கு ஒரு கலந்தாலும் ஒரு புதிய இடங்களில் ஒழியத்தை ஆரம்பிக்க தேவன் கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரியமாவுடைய கர்த்தர் கிருபியாக அந்த இடங்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். எனக்கு கீழே எல்லாம் யாவது பகுதி நேரம் தொடக்கம் இதுவரைக்குமாக ஒரு 20 பேர் வேலை செய்கிறார்கள். முழு நேரத்துக்கு ஒரு 9 பேர் இருக்கிறார்கள். ஆமா, ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் என்னிடத்தில் எந்த விதமான பணத்தை எதிர்பார்க்கறதில்லை, சம்பளம் கொடுக்கறதில்லை, வருகிறதை கொடுத்து விடுவோம், அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் கிருபியாக அவர்களையும் தேவன் அந்த ஊழியக்காரை ஆசீர்வதித்து முறுமுறுப்பு இல்லாமல் செய்து வருகிறார்கள். நீங்களே யோசிப்பீர்கள், இத்தனை வந்து 3 மாதம் வந்து 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 போறார், சபை யாரும் பிரிக்க மாட்டாங்களா? இது நடக்கிற என்ன மாதிரி போதோ தெரியாது இல்லையா? கர்த்தருக்கு சோத்துற அவர்கள் நான் கலைச்சாலும் அவர்களும் போக மாட்டார்கள். நான் தான் போனப்பட்டா அப்படியா? தேவன் கிருபியா என்ன செய்திருக்கிறார்? ஊழியக்காரை வைத்திருக்கிறார். செயல்படிவர் கூட அந்த காரியத்தை செய்து வருகிறார். ஆமா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே தந்தார். அந்த காரியத்தை தேவன் செய்கிறார். நம்முடைய தேசத்துக்காக வளமையாக வெளியிடங்களுக்கு போற பொழுது தேசத்துக்காக செபித்து பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து கரையில் விழுந்திருந்தவர்கள் தான் தொடர்ந்து ஒரு விசை ஒரு காரியத்துக்கு நான் செபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல 2 பேர் இருக்கிறார்கள் ஆயுத பலத்தில் பலம் உள்ள, 1 விடுதலை புலிகள், அடுத்த அரசாங்கம். 2 பேருக்கும் பயிற்று இருக்கிறது. தண்டு வெட்டு ஆயுதம் இருக்கிறது, ஆழ்பலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, எல்லாம் விமான பலமும் இருக்கிறது. ரெண்டு மினிஸ்டர் சமராத்தான் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் அந்த தாங்க கொடுக்கப்பட்ட அந்த தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். ஆயிரம் நாங்கள் சமம் பண்ணுவோம். சங்காவது இங்கே தானியல் சொன்னது போல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறவர். இந்த காரியத்துக்காக ஒருவர் எழுந்து நிற்போம். அந்த இந்த ரெண்டு பேருடைய நினைவுகளையும் இந்த எண்ணங்களையும் தேவன் மாற்றி இவர்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்து கொள்ளும்படியாய், தேவன் நம் தேசத்திலே இறங்கும்படியாய் செபித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து கூட செபியுங்கள். கர்த்தர் உள்ளவர்களை உதவி செய்து கொள்வார். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன். இவருடைய ரெண்டு எண்ணங்கள் நினைவுகளை மாற்றுவீராக, இவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக செபிக்கிறேன், இவருடைய தீர்மானங்களை மாற்றும்படியாக செபிக்கிறேன். அன்றுவரே மகிந்த ராஜபக்சவுக்குள்ளையும் அன்றுவரையா பிரபாரவர்களுக்குள்ளையும் ஆண்டவரே நல்ல நினைவுகளை கொடுப்பீராக, இவருடைய தீர்மானங்களை மாற்றி அன்றுவரே மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகத்தக்கதாக, ஆண்டவரே சமான சூழலை உண்டாகத்தக்கதாய் கர்த்தாவின் கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துக்கங்கள் இனி மேலும் வேண்டாம் ஐயா, சமாதானம் சந்தோஷம் தாரும் தேவாம். துக்கங்கள் இனி மேலும் வேண்டாம் ஐயா, சமாதானம் சந்தோஷம் தாரும் தேவா. அப்பா என் இலங்கையை இரட்சித்தருளும், உம் கல்வாரி இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். என் இயேசப்பா என் இலங்கையை இரட்சித்தருளும், உம் கல்வாரி இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். கற்பழிப்பு படுகொலைகள் வேண்டாம் ஐயா, நித்திய கிருபையரை தாரும் தேவா. கற்பழிப்பு படுகொலைகள் வேண்டாம் ஐயா, நித்திய கிருபையரை தாரும் தேவா. அப்பா என் இலங்கையை இரட்சித்தருளும், உம் கல்வாரி இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். என் இயேசப்பா என் இலங்கையை இரட்சித்தருளும், உம் கல்வாரி இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். கொலைவரியாவிகள் அழியணுமே, அன்பும் இரக்கமும் பொழியணுமே. கொலைவரியாவிகள் அழியணுமே, அன்பும் இரக்கமும் பொழியணுமே. அப்பா என் இலங்கையை இரட்சித்தருளும், உம் கல்வாரி இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். என் இயேசப்பா என் இலங்கையை இரட்சித்தருளும், உம் கல்வாரி இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். அன்பான தேவனே வாரும் ஐயா, அடியார்கள் ஜெபங்களை கேளும் தேவா. அன்பான தேவனே வாரும் ஐயா, அடியார்கள் ஜெபங்களை கேளும் தேவா. அப்பா என் இலங்கையை இரட்சித்தருளும், உம் கல்வாரி இரத்தத்தால் மூடி கொள்ளும். என் இயேசப்பா என் இலங்கையை இரட்சித்தருளும், உம் கல்வாரி இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம் தேசத்தில் இருக்கிற இரண்டு தலைவர்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்வீராய், ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாக செபிக்கிறோம். நினைவுகள் எண்ணங்களது மாற்றம் உண்டாகும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே மாறுதலை கொடுப்பீராக, ஒரு அதிசயத்தை உண்டாக்கி ஆண்டவரே மறுபடியும் தேசம் தொழிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. தயாரப்பியம் வந்து கொள்வோம், வாசித்துக் கொள்வோம். அப்போஸ்தல புத்தகம், புதிய ஏற்பாடு அப்போஸ்தலருடைய புத்தகம் 20:28.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள்.
ஆமே. பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம் பலவிதமான எச்சரிப்புகளை, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாங்கள் பார்க்கலாம். பலவிதமான எச்சரிப்புகளை தேவன் கொடுத்துக் கொண்டே இருந்தார். அதாவது தான் செய்ய போற மகத்துவமான காரியங்களுக்கு முன்பாகவே தேவன் எச்சரித்திருக்கிறார், தன்னுடைய ஜனத்தை எச்சரித்திருக்கிறார், ஒரு ராஜ்யங்களை எச்சரித்திருக்கிறார், ஒரு தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படும் பிரச்சனை ஏற்படுவது அவர்களுக்கெல்லாம் எச்சரித்திருக்கிறார். எச்சரித்து 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 பல காரியங்களை தேவன் தம்முடைய காரியத்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக தேவன் பல எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறார். பார்க்கிறது ஒரு சபையை குறித்தான எச்சரிப்பு, ஆனா கடைசி காலங்களை குறித்தான எச்சரிப்புகளும் அங்கே உண்டு. நீங்க மத்திய 24 பார்க்கிற பொழுது, கடைசி காலத்தை குறித்து கேட்கிற பொழுது எச்சரிப்பாகத்தான் சொன்னார், நீங்கள் வஞ்சிக்கப்படாத எச்சரிக்கையாக இருங்கள் என்று. உலகத்தினுடைய அடையாளங்களை குறித்தான எச்சரிப்பு, உலகத்தை குறித்தான எச்சரிப்பு, தனிப்பட்ட வாழ்வை குறித்து எச்சரிப்பு, பல எச்சரிப்புகளை வேறாகவும் என்ன செய்கிறது, கொடுக்கிறது. எச்சரிப்புக்கு நாங்கள் செவி கொடுக்கிற பொழுது நமக்கு பாதுகாப்பும், எச்சரிப்பு இல்லாத பொழுது பாதிப்பும் ஏற்பட்டது பரிசுத்த வேதாகமங்களிலே பல சூழ்நிலைகளிலே பார்க்கிறோம். தேவன் தான் செய்ய போற மகத்துவமான காரியத்துக்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார், எச்சரித்து ஜனங்களை உற்சாகப்படுத்தி விடுகிறார், மனம் திரும்ப பண்ண வைக்கிறார். அது மாத்திரமல்ல, எச்சரித்ததன் பின்பாக அவர்களை தயாரிலே ஆயத்தப்படுத்துகிறார். இப்படி பல எச்சரிப்பு காரியங்கள் உண்டு. உதாரணம் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலேயே சாதாரண கதை எச்சரிப்பு இல்லாவிடில் நமக்கு பாதிப்பு உண்டு. அவரு சில நஞ்சு போத்துல பாருங்க, அங்கே ஒரு எச்சரிப்பு எச்சரிப்பு போடுவார்கள். அதாவது வீதிகளிலே பாருங்கள், அவர் வீதிகளை திருத்தினு சொன்னால் அங்கே சில அடையாளங்களை வைத்து அங்க எச்சரிப்பை போடுவார்கள். பாலம் முன்னாலே வருகிறது, அல்லது ரயில்வே கடவை முன்னாலே இருக்கிறது, அல்லது ஆஸ்பத்திரி வைத்தியசாலை இருக்கிறது, கோணடிக்காதே. ஸ்ரீலங்காவில் இங்கே கோணடிக்க தேவையில்லை, சரிதானே. இப்படி பல சூழ்நிலை எச்சரிப்புகள் இருக்கும். இங்க பாருங்க, வரும் பொழுது இத்தனை 60 மைல் ஸ்பீட்லே வா, 50 வா, 100 வா, இப்படி பல எச்சரிப்புகளை குறியீடுகளாக போட்டு போட்டு என்ன செய்கிறார்கள், காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அது எல்லாம் மாறி எச்சரிப்பு இல்லாம போயிட்டவன் சொன்னா நமக்குத்தானே ஆபத்து. அவர்களை பாருங்கள், ஒவ்வொரு சூழ்நிலையை பார்க்கிற பொழுது அந்தந்த திணைக்களங்கள் என்னது, அந்தந்த முக்கியமான வைத்தியசாலை அல்லது போக்குவரத்தா அல்லது செய்ய போற ஒவ்வொரு காரியங்களுக்கும் எச்சரிப்பு குறியீடுகளை வைத்து 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 ஜனங்களை பாதுகாக்கிறார்கள். நம்ம இடத்துல எச்சரிப்பு எல்லாம் இருக்கிறது, சில இடத்துல இருக்கும் பாருங்க, ஒரு மண்டியோடு போட்டு ஒரு எலும்பு கூடையும் போட்டு அதுக்கு ஒரு மண்டியோட போட்டு கண்ணி வெடி கவனம், அதுக்கு சிவப்பெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு, ஏன்னா கண்ணி வெடி கவனம் என்று எழுத்து வாசிக்காட்டாலும் அந்த செத்து ஆழ்ந்த மண்டியோட பார்த்தாவது என்ன செய்ய, அதுக்குள்ள கால கைய வச்சு விடாது, ஒரு காலை போட்டு கால் ரெண்டாகிற மாதிரி, அது மாதிரி தலையை போட்டு தலை சிதற மாதிரி ஒரு எலும்பு கூட எல்லாத்தையும் போட்டு ஒரு எச்சரிப்பை வைப்பார்கள். ஏன் கண்ணி வெடி கவனம், இந்த எச்சரிப்பெல்லாம் மீறி நாங்க போற பொழுது நமக்கு தான் பாதிப்பு. சில இடத்துல போடுவோம் நெல், யாவது இது பாதுகாப்பான பிரதேசம் வராதே என்றெல்லாம் போட்டிருப்பார்கள். இது எல்லாம் மாறி போனா நமக்கு தான் ஆபத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தரவண்டி உட்பிரவேசிக்காதே, நாங்களே போயிட்டவன நமக்கு தான் ஆபத்து. அப்படி நான் ஆபத்துல மாட்டிக்கு, உத்தரவண்டி உட்பிரவேசிக்காத எங்க இருக்குன்னு தெரியவே இல்லை, நான் அப்படி உத்தரவெல்லாம் உள்ளு போயிட்டேன். அவ்வளவு என்ன உழுக வச்சுட்டான், அவர் தேடினது வேறு யாரோ அகப்பட்டது, நான் தான் அந்த ஆளு உழுகிய நம்ம வச்சுட்டான். ஏன்னா வாசித்திருந்தா நான் கூப்பிட்டிருப்பேன், அண்ணோ என்று கூப்பிட்டிருந்தா ஆரண்டு கேட்டு விசாரிச்சிருப்பான். உத்தரவன்றி உள்பிரவேசம் அதெல்லாம் பார்க்க உள்ளுக்கு போனாச்சு. இப்ப அது எச்சரிப்பான அடையாளங்களை பார்க்கிறேன்னு சொன்னா நமக்கு தான் ஆபத்து. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பொருள் சாப்பாட்டு பொருளை வாங்குறீங்க, அது நீங்க வடிவா பார்க்க போறது காலம் முடிஞ்சுதான் முடிய இல்லையாண்டு, நீங்க முடிஞ்ச கொள்ள வச்சீங்கன்னு உங்களுக்கு வயிற்றால் அடிச்சு உங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனையா போயிடும். அப்படி ஒரு எச்சரிப்பு இல்லாமல் சில இருப்புமா இருந்தா நமக்கு ஆபத்து இருக்கிறது. இங்கே பார்க்கிற உலகத்தில உலகத்தினுடைய காரியம் எல்லாம் தேவன் எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தை தேவன் வேகமா விஞ்ஞானியை கூட எச்சரிக்கிறார். நான் வந்த யூரோப்புக்கு வந்த உடனே நம்ம நாட்டுடைய செய்திகளை பார்க்கறதா இன்டர்நெட் தத்துகிற பொழுது அங்கே ஒரு மிக ஒரு செய்தி குறிப்பு கொடுக்கப்படுறது, மிகவும் பயமாகத்தான் இருந்துச்சு. நாங்கள் சுவாசிக்கிறதான ஆக்சிஜன் வாயு, அதாவது நாங்கள் சுவாசிக்கிற இந்த மூச்சு, இந்த காத்து இன்னும் இந்த பூமியில 50 தான் இருக்க போதா. அல்லேலூயா. இன்னும் 50 தானா அது இந்த பூமிக்கு இருக்க போதா. இதை அமெரிக்காவில் என்ன ஆய்வு நடத்திக்கா, இப்போது ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களை குறித்து ஒரு ஆய்வு நடத்தி ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்க சுவாசிக்கிறது அந்த ஆக்சிஜன் வாய்வு இன்னும் ஒரு 50 தான் கணக்கு பண்ணி பாருங்க, எங்க முடிய போதுண்டு. அல்லேலூயா. நாங்கெல்லாம் செத்துருவோம், இந்த பேரப்பிள்ளைகள் என்ன பாடுபட போறாங்களோ என்றுதான் பெற்றோர் யோசிப்பாங்க இல்லையா. இன்னும் 50 வருஷம் தான், என்ன பூமி எச்சரிக்கிறது, நானும் காலம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல பாரு, இன்னும் ஒரு காரியத்தை இன்றத்திலே பார்த்திருந்தேன். ஒரு கல் வந்து கொண்டிருக்கிறதா, இன்னும் பூமிக்கு வர இன்னும் இந்த 2028 அல்லது 2027 ஆகும் என்று ஒரு கணிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது வரப்போகிறது எப்படின்னா 2021-22. அந்த கல்லை குறித்தான மகிமை எப்படின்னு சொன்னால், 2nd உலக யுத்த நேரத்தில் அமெரிக்கா போய் ஜப்பான்ல போட்ட 2 அணுகுண்டை விட அது 1000 மடங்கு நல்ல பவர் உள்ளதா, அதுதான் பூமிக்கு வருதா. பிற 50 வருஷம் தேவையே இல்லை நினைக்கிறேன் இல்லையா. ஆப்ஷன் வாயும் தேவையில்லை. இதனால பாருங்க, அமெரிக்காவில் இருக்கிற விஞ்ஞானிகள் அதாவது ஜோர்ஜ் புஷ் சகலரும் இது என்ன செய்வது என்று மிகவும் யோசித்து ஜனங்களை சில விஞ்ஞான ரீதியாக எச்சரித்துக் கொண்டே இருக்காங்க. இது உலகம் வேதம் தெளிவாக சொல்லுதான, முதல் இருக்கிற பூமிக்கு கத்தர் முழுக்க ஞாசனம் கொடுத்தார், அதான் நோவாங்க காலத்து வெள்ளம். ஆனா இப்ப இருக்கிற பூமிக்கு அந்த ஞாசனம் இல்லை, அக்னி ஞாசனம். அல்லேலூயா. வேதம் பேதுரு தெளிவாய் சொல்றா, இது அக்கினிக்கு இரையாக, அக்கினிக்கு சாப்பாடாக பூமியை வைத்திருக்கிறாராம். அதனால இப்பவே பூமி தன் வெப்பநிலையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த நாட்கள் பார்க்கக்கூடாத செய்தி வாசிக்கிறது இல்லையா, உலகம் எச்சரிக்கிறது. இப்ப மறுபடியும் பார்க்கணும், இந்தோனேஷியா பக்கத்துல மறுபடியும் ஒரு பாரிய ஒரு எரிமலை வெடிச்சு இருக்குது. அல்லேலூயா. அங்கெல்லாம் இடம்பெயர்வு எரிமலையினால, பூமி அதிர்வுனால தென்கிழக்கு ஆசிய பக்கம் எல்லாம் இடம்பெயர்வு. நமக்கு மேல போற குண்டு அடிச்சு 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 நம்ம இடம்பெயரே வச்சிட்டு. அமெரிக்காவில பார்த்தா கத்தீரினால் மற்றும் ரீச்சார்ட காத்து வந்து அடிகடி அடிச்சு அவங்களும் இடம்பெயர வச்சிட்டாங்க. இப்படியே பல எச்சரிப்புகளை பார்க்கிறோம். இயற்கையும் கொடுக்கிறது, வேதாவும் கொடுக்கிறது. இன்னைக்கு ஜனம் இன்றைக்கு சபையை குறித்தான எச்சரிப்பு தேவை. இன்றைக்கு சபை இன்றைய பூமிக்கு மிக மிக முக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு சபை இந்த உலகத்தை குறித்து, உலகத்துடைய காரியத்தை குறித்து, தன்னை குறித்து, தம்முடைய காரியங்களை குறித்து, வருகையை குறித்தான எச்சரிப்பை சபை இழந்து போய்விடக் கூடாது. அப்படி இழந்தால் தரிசனத்தை இழக்கிறது. அதுபடினால் இங்க நாங்க பார்க்கிறோம், பவுல் அடியார் இங்க வந்து ஒரு ஆவிக்குரிய எச்சரிப்பை கொடுக்கிறார், சபையை குறித்தான ஒரு எச்சரிப்பை கொடுக்க ஆரம்பித்துக் கொள்கிறார். அவருடைய பிரியமானே, நாங்க பார்க்கிறோம் என்ன, சபையை குறித்து நீங்க எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வார்த்தையை நாங்க புதிய பாடலை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த பூமியிலே சபையை, இந்த சபைகளை ஏன் தேவன் அங்கே வைத்தார், எதற்காக தேவன் சபையிலே வைத்தார் என்பதை நாங்கள் கொஞ்சம் விவரமாக விலகிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எதற்காக இந்த சபை தேவன் ரட்சித்து சபையாக ஏன் வைத்திருக்கிறார், ஒரு சில காரணங்களை பகிர்ந்துள்ள மிக முக்கியமான காரணங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமானே, நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு நாங்கள் சொல்றோம் உலகம் முழுவதும் சபையை உண்டாக்கிவிட்டால் நாங்கள் உலகளாவிய சபை. ஏதாவது குறிப்பிட்ட இடத்துல சபையை உண்டா, அது சின்ன சபை. அது என்ன சபை, உலகளாவிய முழுவதும் இருந்துவிட்டால் அது உலகளாவிய சபை. ஆனா எங்கேயோ இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்தவட்டா அது சின்ன சபை. பிரிவல் ஒன்றை கவனிங்க, உலகளாவிய சபைக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே உள்ளூர் சபைக்குள்ள அங்கத்துவம் இருக்கப்பட வேண்டும். இதை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அது உலகம் முழுவதும் சபையை ஆரம்பித்து விட்டா உலகளாவிய சபையை, உலகம் சுலாவிய சபையாக இருக்கலாம். ஏன்னா உலகத்தோட எல்லா ஆசாரங்களும் வந்து அந்த சபையை கெடுத்து உலகம் சுலாவிய சபையா இருக்கலாம். ஆனா உலகளாவிய சபையாக போறது, அதைத்தான் அந்த சபையத்தான் எதிர்பார்த்து கொடுக்கிற நம்முடைய வருகை. அல்லேலூயா. ஏன்னா உலகத்துல சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல வாசக்காரர், சகல இனத்தவர்களும் ஒரு கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு இடையில மரித்தோரும் உயிரோடும் இருக்கிற மனம் திரும்பி இயேசுநாதனே ரத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாயிருக்க அனைவரும் ஒரு நிமிஷத்திலே போக போய் அங்கே தேவனுடைய, அங்கே தேவனுடைய பர்வதத்திலே, அது தேவனுடைய ராஜ்யத்திலே கத்தோடு கூட ஒன்றாக இருக்க போற சபை, அதைத்தான் உலகளாவிய சபை. அல்லேலூயா. இந்த உலகளாவிய சபைக்குள்ள நீ போக வேண்டா, உள்ளூர் சபைக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. திரும்ப சொல்லுவாங்க, ஏன் நான் தனியை ஜபிச்சா என்ன கத்தர் வராரா, ஏன் ஜபத்தை என் கேட்க மாட்டாரா, எனக்கு தரிசனம் எல்லாம் கொடுக்கிறார், ஜபம் எல்லாம் கேட்கிறார். ஆனா எனக்கு ஒரு கேள்வி, அப்படியெல்லாம் கத்தர் தரிசனம் எல்லாம் கொடுத்தா சபைக்கு போகண்டு தானே சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரிவனை இன்னொரு காட்டு சொல்லி நான் தொடர்ந்து நான் போக இருக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும், சபை பூமிக்கு முக்கியம், இந்த உலகத்துக்கு சபை முக்கியம். அது ஏன் முக்கியப்படுத்துறாங்க? இரண்டு காரியத்துக்காக தேவன் சபையை பூமியில் வைக்க விரும்புகிறார். ஒன்று, அந்த சபை தன் தேவ ராஜ்யத்தை பிரதிபலித்து காண்பிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அது சபை தேவ ராஜ்யத்தை இங்கே விரிவுபடுத்தி காண்பிக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டு நோக்கம் இந்த சபைக்கு இருக்கப்பட வேண்டும். இந்த நோக்கத்தினுடைய சபை இருக்கிற பொழுது இந்த இதுதான் பூமியில் இருக்கிற அத்தனை சபை உள்ளூர் சபைதான். அது விரும்பினா உலகம் முழுவதும் போய் இந்த சபை ஆரம்பிச்சாலும் கத்தன் மேலிருந்து பார்த்தா இது உள்ளூர் சபை. ஹல்லேலூயா. அதிலே ஏதாவது நல்ல ஆவிக்குரிய உள்ளூர் சபையில ஒரு நபர், மனம் திரும்பின நபர் அங்கம் வகித்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே பரிசுத்தமாயிருந்து அவர் உலகளாவிய சபைகள் பிரவேசிக்க தேவன் உள்ளூர் சபை வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். என்ன அது? தேவன் வைக்கிறதுக்கான ஒன்று, அது தேவ ராஜ்யத்தை பிரதிபலித்து காண்பிக்கப்பட வேண்டும். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்துடைய மகிமையை இங்கே அவர்கள் பிரதிபலித்து காண்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது இது முக்கியம். இந்த ஒரு காட்டை பேச இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் தேவ ராஜ்யத்தை பிரதிபலிக்கிற கூட்டம், இன்னைக்கு கூடுகிற சபை தேவ ராஜ்யத்தினுடைய தன்மையை பிரதிபலிக்கப்பட வேண்டும், அது காண்பிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் என்ன, இன்னைக்கு தெளிவாக்கிறது அப்போஸ்தல புத்தகம் 2:47 வசனம் அங்கே சொல்லுகிறது, அதாவது கர்த்தர் ரட்சித்தார், சபையிலே சேர்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ரட்சித்தார், சொல்லுங்க தெருவில் விட்டாரா? கர்த்தர் ரட்சித்தார், இதுதான் ஆரம்பிக்கப்படுகிறது. பிரியமாவளே, அப்போஸ்தல புத்தகம் 2 சபை தன்னை பிரதிபலிக்கிறதான சம்பவத்தை பேதுரு மூலமாக ஆவியானவர் அங்கே பட்டியலிடுகிறார். இங்கே அப்போஸ்தல புத்தகம் 2 பார்க்கிறோம், சபை என்ன செய்யறது? இன்னைக்கு சபை அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. அது முதலாவது தேவ ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கு முன்பாக தன்னை அது பிரதிபலித்து காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிரதிபலிக்கிற இந்த முதல் சபைதான் ஆவிக்குரிய தேவன் ஸ்தாபித்த முதலாவது சபையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சபை மூலமாக உலகம் முழுவதும் சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனப்படினாலே பிரியமானவர்களே, அங்கே பிரதிபலிக்கும்படி கொடுக்கப்பட்ட சில ஒழுங்குகளை நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறோம். அந்த ஒழுங்கை முடிக்கிற பொழுதுதான் பாருங்க, வேற தெளிவாக சொல்றது, கர்த்தர் ரட்சித்தார். உங்களை சொல்லுங்க சபையிலே. அப்ப யாரும் சொல்ல முடியாது, நான் எனக்கு என்ன கர்த்தர் தனியே இருந்தா வரமாட்டாரா? பாஸ்டர், ஒரு சபையுமே சரியில்லை. நான் இந்த ஆளை வடிவா பார்த்தேன், ஏதோ இவங்க பெரிய பரிசுத்தவாங்கள் மாதிரியும், பல்லோத்தில் அப்படியே குதிச்சாள் மாதிரியும், ஏதோ தான் ஒரு பிழையும் விடாத பரிசுத்தவான் மாதிரி, சபையே சரியில்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஆள் சரியில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு தட போனாங்க. தம்முடைய ஆளை, தம்முடைய உதவி ஆளை அனுப்புற வேலைக்காரன் போற, போறவங்களும் 10 போகுது. ஒட்டகம் தெரியுது உங்களுக்கு, இங்க சரிதானே? 10 போய் ரெபேக்கால கூட்டிட்டு வர, கூட்டிட்டு வர்றப்பட அவளை எத்தனை ஒட்டகத்திலேயா ஏறினான்? தூரம் எடுத்தா ஒரு ஒட்டத்துல ஏறி இருப்பான், இது சரிகள் அடுத்தது ஏறி இருப்பான். ஆனா ஒன்றை பாருங்க, எப்படித்தான் சின்ன ஒட்டகமோ பெரிய ஒட்டகமோ, ஆனா ஒட்டகத்துல பாருங்க இப்படி ஒன்று இருக்கத்தான் செய்யும். இருக்கா? நான் பார்த்த ஒட்டத்துல இப்படி இருந்துச்சு. சரிதானே? இது ஏறியன்னு சொல்லுவாங்க. எப்படி எங்கதா இருந்தாலும் ஏதோ ஒரு ஏறி இருக்கத்தான் செய்யும். ஆனா ஏறினாத்தான் ஈசா கிட்ட போகலாம். ஹல்லேலூயா. ஏறாமல் போனா ஈசாக்கு அங்கீகரிக்க மாட்டார். இது என்ன நடந்து வருதுன்னா, வாகனம் எல்லாம் கொடுத்திருக்கிற, இது ஏன் நடந்து வருது? இது கீழ்ப்படிகளால் கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. நான் தானே சபையை ஸ்தாபிச்சிருக்கிறேன், ஏன் சபைக்குள் அங்கத்துவம் இல்லை? ஹல்லேலூயா. ரெபேக்கா யோசிக்க முடியும் தானே, ஏன் எனக்கு சும்மா ஒட்டத்தில் நடந்தா நான் வருவேன் சொன்னாளா? நான் நடந்துதான் வருவேன், இந்த ஒட்டகம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நடந்து வரேன் சொன்னாளா? ஏறி உட்கார்ந்துட்டா, மலவாழ நோக்கி போயிட்டாங்க, கிட்டத்தான் போய் இறங்கி போயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வீட்டிலிருந்து வரும்பொழுது ஒட்டகத்தில் ஏறி அங்கே மலவாழ் ஈசாக்க காணும் பொழுதுதான் இறங்கி வணங்கி போயிருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டிலிருந்து மனவாளை சந்திக்கும் வரைக்கும் எங்க இருந்திருக்கிறாங்க? சொல்லுங்களேன், ஒட்டகத்துலதான். ஹல்லேலூயா. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அண்டு ஒட்டகத்துல ஏறினா வருகையில இயேசுவை சந்திக்க முடியல, இறங்கணும். அல்ல சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது இறங்கி இறங்கி ஏறுவான். சில பேர் இருக்கிறான் பாருங்க, இங்க விழுவாங்க, ஆனா அங்க அடுத்த சமயம் எழும்புவாங்க. விழுகிறது இந்த சபையில், எழும்புறது அந்த சபையில். இது சுழியோடி கூட்டம், சரியா? பாருங்க, விழுந்தா அந்த இடத்துல எழும்பி தன் தூசி எல்லாம் தட்டி தன்னை நிலநடத்தி கொண்டுதான் நடக்க ஆரம்பிக்கணும். இது தண்ணீர் விழுந்த மாதிரி இங்க விழுந்த உடனே அடுத்த தடவை விழுந்து நான் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் கர்த்தருக்கு பேசினார், நான் நீந்தி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்க ஒரு பிரச்சனை வந்து ஆளை காண கிடையாது, திரும்ப சுழி ஓடிடும். உரை இன்னொரு தவையில் எழும்பி அப்படி ஆடி காட்டணும், வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையிடம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு சபையை குறித்து எச்சரிக்கை தேவன் விரும்புகிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தாவியர் கண்காணியாகவும் அங்கே ஊழியக்காரரை பரிசுத்தாவிய கண்காணியாக ஏற்படுத்துகிறதும் அந்த சபைக்கு தான் கொடுத்த ஒரு விலைக்கிரயத்தையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது சாதாரண விலைக்கிரயம் அல்ல, இங்கே பூமிலிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு நான் கொடுத்த விலைக்கிரயத்தையும் தேவன் சொல்லுகிறார். விலைக்கிரயத்தினுடைய பெருமதி பெருமதியை போட முடியாது. நான் ஸ்கூல்ல படிக்கிற பொழுது அங்கே எனக்கு மாஸ்டர் சொல்லிக் கொடுத்தார், ஒரு மகனுடைய விலை எவ்வளவு? 2 ரூபாய், 10 ரூபாய், 2 ரூபீஸ், 2 ரூபாய் 65 சதம். உங்களை உருக்கி, உங்களை வாத்தி எடுத்து, பெருமதி எடுத்து, இருக்கிற கனிவுப்பெல்லாம் கரைச்சி எடுத்து பார்த்த உங்க பெருமதியே 10 ரூபாய் 65 சதம் தான். அதுக்கு தாயா இவ்வளவு லட்சம் சீதனம் கொடுக்கறாங்க. 10 ரூபாய் 65 சதத்துக்கு தெரியுமா இவ்வளவு சீதனம்? சில்லங்கா இல்ல கேங்க, வெளிநாட்டு மாப்பிள்ளையா? 15 லட்சம் வேண்டா தான் நான் வருவேன். அது கொடுக்கறது வாழ்ந்துக்கிறவங்க தானே. அழகுயா, 10 ரூபாய் 65 சதத்தை பெருமதி ஆக்குறது வாழ்றது தானே. தெரியவனே, பாருங்கள், அது எங்களுடைய பெருமதி. ஆனா அதை விட வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரத்தத்தினால இது மீட்கப்பட்ட சபை. அல்லேலூயா. நானும் நீயும் சேர்ந்தான் பிள்ளையா, பிரியமாவுடைய சபை. ஏதோ இந்த கட்டணம் அல்ல சபை, நானும் நீயும் சேர்ந்துதான் சபை. ஆமென். அல்லேலூயா. இது சபையை குறித்து நாங்க பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா வேறு தெளிவாக பார்க்கிறோம். அது ஒன்றிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். எல்லா வழியில் அங்கே நாங்க பார்க்கிறோம் என்ன, அழைத்து வேறு விரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு காரியத்துக்காக கூடி வருகிற சபை. இது பொதுவாக சொல்கிறார்கள். ஆனா வேறொரு ரீதியாக பார்க்கிற பொழுது, அந்தகார ராஜ்யத்தில் இருந்து, அந்தகார ராஜ்யத்துக்குள்ள இருந்து, அதாவது ஒளியின் ராஜ்யமாக தேவ ராஜ்யத்துக்கு தேவனால் அழைக்கப்பட்ட விசுவாசிகள் கூட்டம். அல்லேலூயா. இந்த கூட்டம் தான் சபை. அது 2, 3, 5, 10 கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள் நிலைமைக்கு ஏற்ப. பிரியமாவே, இந்த தேவனுடைய அந்தகார ராஜ்யத்தில் இருந்து, அதாவது நம்ம பார்க்கிறோம் என்ன, இருளுடைய ராஜ்யம் பிசாசுடைய கட்டுக்குள்ள இருந்த சனம், அங்க தேவனுடைய ஏறப்பைத்த அந்த ரத்தத்தினாலே மனம் திரும்பப்பட்டு, அவள் மனம் திரும்பி அவனை கூடுகிற அந்த விசுவாசிகள் கூட்டம் சபை. அல்லேலூயா. இதை தேவன் பார்க்கிற அனைத்து உள்ளூர் சபையாக தேவன் பார்க்கிறார். இந்த சபைக்குள்ளே அங்கத்துவத்தை வைத்துக் கொண்டே ஆக வேண்டும். இது வேதாவும் ஓழும் கத்த ரச்சித்தார். மறுபடியும் ஞாபகப்படுத்தும், கத்த ரச்சித்தார், சபையில சேர்த்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் சபையாக இருக்கிற பொழுது சபையின் நோக்கத்தை நாங்கள் சரியாக இங்க நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த சபையாக இருக்கிற பொழுது இன்னைக்கு தனித்திருந்தவர்கள் கூடி இருக்கிற பொழுது அனைத்து பேரும் சபையாகவே தேவனுக்குள்ள இருக்கிறோம். சபையாக நாம் இருக்கிற பொழுது நாம் தேவ ராஜ்யத்தை பிரதிபலித்து காண்பிக்கப்பட வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். பூமியிலே தேவன் உன்னை வைத்ததே, அவரை பிரதிபலித்து காண்பி, உன்னை பார்த்தா தேவனுடைய கிரியை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை பார்க்கிற பொழுது தேவனுடைய கிரியை பார்க்க வேண்டும், தேவனுடைய காட்சியை பிரதிபலிக்கப்பட வேண்டும். நீங்க ஒரு கண்ணாடிக்கு முன்பாக நிக்கிறது உங்களை நீங்க பார்க்கிறீர்கள். அல்லேலூயா. அது அவரால் கேட்டது, எங்களுக்கு ஒரு பிசாசை காட்டுங்க. அந்த சொல்லி நீ போய் கண்ணாடியில பார்த்து தெரியும், அங்கே பார்த்திருக்கிறான். பார்த்த உடனே அது நான் தானே தெரியுதுன்னாங்கிறான். வடிவப்பார் தெரியும். அல்லேலூயா. நீங்க பிசாசு பார்க்க போறீங்க, நல்லா கோபமா இருக்கிறது, அப்படியே போய் பாருங்க உங்க உருவத்தை கண்ணாடியில பாருங்க, நீங்களே பயந்துருவீங்க. அல்லேலூயா. பாருங்க, உங்க இன்பம் அங்க பிரதிபலிக்கப்படுகிறது. கர்த்தருடைய காரியம் உனக்குள் இருந்தால் பிரதிபலிக்கப்பட வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். என்ன தேவ ராஜ்யம் பிரதிபலிக்க, இன்றைக்கு நீ பேர் வைக்கிறனாலயோ அல்லது பேரை நீ மாற்றுகிறனாலயோ சில பேர் பேர் வைக்கிறப்ப பாருங்க, பரிசுத்தம் அது வீடியோட இருக்கும். நான் புதுக்குடியில ஊழியத்துக்கு போற பொழுது என்னொரு ஊழியக்காரர் கூட்டிட்டு போனார், வாங்க எனக்கு சமாதானத்தை சந்திப்போம் உண்டு. நான் கேட்ட சமாதானமா நல்லது தானே அந்த, நான் கேட்ட சமாதானத்தோட அவர் வந்திருக்கிறாரா, அவரை நான் சந்திப்போம் வேண்டாம். நான் என் சமாதானத்துல வார ஆட்டி ஏனைப்பா போற ஒரு சேர்த்துக்கு விடுங்களை, நம்ம சேர்த்துக்கு வந்திருக்கிற பிரச்சனையா தான் இருக்குது. ஆனா சமாதானத்தை எங்க கண்டான்னு கேட்டா சொன்னா வவுனியால கண்டாராம். ஆனா வவுனியாவில சமாதத்தை கண்டு சமாதத்தோடு வந்திருக்கிறாரே, அதனால இந்த சமாதத்தோட வந்திருக்காரு ஏன் நீங்க குழப்பறீங்கன்னு பார்த்தா அங்கதான் இங்க தெரியுதுங்க சமாதம் என்று ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது அங்க பிரச்சனையா இருக்குதான். நாங்க என்ன செய்து போன என்ன தெரியுமா, ஆனா இந்த மரத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் சமாதானமா இருக்குது என்று நான் அங்க கெவம் பண்ணு கொண்டு போனா இங்கதான் பிரச்சனை தெரியும். பேர் வச்சுக்கிறார் சமாதானம் பரிசுத்தம். திருமதி இயேசு நம்ம நான் என்னுடைய ஊழியத்துல மூன்று இயேசுவை சந்திச்சிருக்கிறேன். ஒன்று கட்ட இயேசு, ஒன்று நட்ட இயேசு, ஒன்று வாடல் இயேசு. அது ஒரு ரெண்டு இயேசுக்கு பூர்ணமா சுவிசேஷத்தை சொல்லி ஒரு இயேசுக்கு ஞாபகம் கொடுத்திருக்கிறோம். பேர் வச்சுக்கிறாங்க ஐயா அவங்களுக்கு, கொஞ்சம் வாடி இருக்கு அவருக்கு ஒரு வாடல் இயேசு என்று பேரை வச்சுட்டாங்க, கொஞ்சம் தட்டியா வளர்ந்திருந்து நட்ட இயேசுன்னு வச்சுக்கிறான், கொஞ்சம் அது மிகவும் மர வேலையெல்லாம் செய்து இந்த சொல்லுவாங்களே மொக்கு வேலையெல்லாம் செய்யறவங்க அந்த ஆளுக்கு மர இயேசுன்னு வச்சுட்டான். அல்லேலூயா. நான் ஒரு ஆளுச்சு உனக்கு பேரை மாத்து இல்ல உன்னை வாழ்க்கைய மாத்து, என்ன கெட்டு போகுது. ஏன்னா இயேசு இருக்கிறதால கெட்டு போகுது. இன்னைக்கு பேரை மாத்துறதுனால இயேசுடைய கர்த்தருடைய காட்டை பிரதிபலிக்கிறோம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கை அங்கே காண்பிக்கப்படும் கர்த்தருடைய காட்டை பிரதிபலிக்க. நாங்கள் கிறிஸ்தவனாக பிறந்து விட்டோம் அல்ல, நாங்கள் கிறிஸ்தவனாக நம்மை வாழ்ந்து காட்டப்பட வேண்டும், கர்த்தருடைய காரியத்தை பிரதிபலிக்கப்பட வேண்டும். தேவனத்தை விரும்புகிறார். பார்க்கிறோம் என்ன நேரத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சபை தன்னை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு தனி நபர் சபைக்குள்ளைக்குள் தன்னை பிரதிபலிக்கிறதுக்கு இந்த செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொள்ளும். அல்லேலூயா. அப்போஸ்தல புத்தகம் இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இரண்டாம் அதிகாரத்திலே 37வது வசனத்தில் இருந்து அங்கே 41வது வசனம் வரைக்கும் ஒரு வாசித்துக் கொள்ளுங்க.
சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்.
ஆமென். இங்க பார்க்கிறோம் அப்போஸ்தல புத்தகம் 2வது அதிகாரத்திலே ஒரு சபை ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுது. அப்போஸ்தல புத்தகம் 3வது அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது தேவன் தம்முடைய 3.5 வருஷ ஊழியத்தில் கடைசியாக தெரிந்து வைத்திருக்கிறது 120 பேர் தான். அல்லேலூயா. தம்முடைய 3.5 வருஷம் தம்முடைய மாம்சத்தில் இருந்து தன்னை ஜீவனுள்ள தேவனுடைய காண்பித்து பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழப் போன சத்தியங்களை போதித்து தாந்தா இரட்சகர் என்பதை போதித்து நிரூபித்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு கடைசி மட்டமாக அவர் சபையாக கடைசி மட்டம் வைத்திருந்தது 120 பேர் தான். இந்த 103 வருஷ ஊழியத்திலே வந்த 120 பேரை வைத்து தேவன் தம்முடைய 1வது சபையை எருசலேமிலே தேவன் ஆரம்பித்து வைத்தார். அல்லேலூயா. அதுக்கு 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தின் மூலமாய் முத முதலாக அந்த அவள் மேல இறங்கின அந்த பரிசுத்தாவுடைய அந்த முன்மாதிரியான அபிஷேகத்தின் மூலமாய் அந்த 1வது தேவன் உண்டாக்கிற சபை புதிய ஏற்பாடிலே அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த சபையிலே தலைவராக இருந்ததான பேதுருடைய பிரசங்கத்தில்தான் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3000 பேருக்கு இந்த 120 பேருக்கு தலைவராக இருந்தான பேதுரு மூலமாக கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் மிக மிக முக்கியம். என்று சொன்னால் இந்த சரித்திரத்திலே சொல்லுகிறார்கள் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியின்படி சொல்லுகிறார்கள் இந்த பேதுருடைய இந்த பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு 3 நிமிடமா அப்படி மூன்று நிமிட வேதத்தில் எழுதியில்லை. ஆனால் சில வேத வல்லுநர்கள் தன் பல நாட்கள் வருடங்கள் ஆராய்ச்சியின்படி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது மூன்று நிமிடமோ மூன்று செக்கமோ அது எங்களுக்கு முக்கியமல்ல. ஆனா 3000 பேர் பேதும் பிரசங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா! அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்களால் கேள்வியை கேட்கிறார்கள், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா 120 கூட சேர வேண்டும், நாங்கள் தேவராஜ்யத்தை பிரதிபலித்து காண்பிக்கப்பட வேண்டும், இவர்களுடைய நாங்கள் வர வேண்டும், நாங்கள் சபையாக வேண்டும். இன்னைக்கு முதல் சபைக்குள்ளே பேருடைய பிரசங்கத்தில் வந்த முதல் முத்துக்கள் 120 இயேசு கிறிஸ்துவுடையது. அல்லேலூயா! இப்பதான் பேதுருடைய பிரசங்கத்தில், அல்லேலூயா, இந்த பேதுருடைய இந்த பிரசங்கத்தில் ஆவியாருடைய முதலுடைய வல்லமை அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த அபிஷேகத்துடைய பிரசங்கத்தை வார்த்தையை கேட்டு இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் என்று சொன்னா, அங்க நாங்க பார்க்கிறோம் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் ஆயத்தமாகவே இருக்கிறார்கள், வர பயந்தோன் இருக்கிறாங்க. அல்லேலூயா! இந்த 3000 பேருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சில ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா! அல்லேலூயா! பாருங்க, அதுக்கு முன்பாக பார்க்கிறோம், கிளம்பியை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே 120 பேருக்கே சொல்லியிருக்கிறார். நீங்க சுவிசேஷங்களிலே கடைசியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும் பின்பு தம்முடைய சீடர்களை சீடர்களுக்கு 40 நாட்கள் தான் ஜீவனுள்ள தேவன் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். 40 நாட்களாக அவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பூமியிலே தம்முடைய சீடர்களை என்ன செய்கிறார், அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார் தான் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா! நான் ஒரு மகிமை உள்ள சரீரத்தை பெற்றிருக்கிறேன், உயிர் தெழுந்து விட்டேன், உயிர்த்தல இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. எல்லாத்தையும் இயேசு நிரூபித்து காண்பித்தார். ஆவியல் அல்ல, நான் மகிமை உள்ள சரீரம் தான். அவர் உயிர் தெழுந்த தேவாதி தேவன் அவைக்கு சமைச்சும் போட்டார். அல்லேலூயா! எனக்காக அந்த திவரைய கடலை வரும்பொழுது பேதுரு வந்து பார்க்க இயேசு கிறிஸ்து சமைச்சு வச்சிருக்கிற. அல்லேலூயா! நல்ல பாக்கியம் பெற்றாக்கலப்பா, அவருடைய சபையில இவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும், முன்னவே உங்க சாப்பாட்டு பிரச்சனை ஆக்க உங்களுக்கு நல்லா தெரியும். சமரிய இஸ்ரேலிட்ட பாருங்க, அவர் வந்து காய்ச்சி வந்திருக்கிறது உடனே போஜனம் பண்ண போயிட்டாங்க. 12 பேர்ல ரெண்டு யூதாஸ் போக அவருக்கு உண்மையான சான்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னா அவரா பொருளாளர், அவர் போகலாம். பரவாயில்லை, இவங்க எல்லாம் ஒரு 4 பேர் போகலாம். மிக முக்கியமான பேதுரு ஜோவான் ஜாக்கோபு போகக்கூடாது. ஏண்டா, அவங்க மிக முக்கியமான வேலைகளுக்கு இயேசு கிறிஸ்து ஜாக்கோபு ஜோவான் பேதுருவை கொண்டுதான் தேவன் வேலை செய்கிறவர். ஏண்டா, மரித்தோரை உயிர்ப்பிக்க போற பொழுது, அல்லேலூயா, போற பொழுது அந்த சிறுமியை உயிர்ப்பிக்க இந்த மூன்று பேர் தான் போயிருக்கிறார். மிச்சம் அந்த 9 விட்டு தான் போனவர். நீங்க வாங்க, இந்த 3 பேர் மட்டும் அநேகமான கிடங்களை பாருங்க. அதாவது தேவனுடைய மகிமையை அங்க நாம பார்க்கிறோம். மோசேயும் வந்து தேவாவது இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிற அந்த மகிமை உள்ள தரிசனத்தை பார்த்தவர்கள் இந்த 3 பேர் தான். யார் போகிற, இந்த 3 பேர் போக கூடாதுங்க, இவங்களும் போயிட்டாங்க. எந்த நேரமும் பாருங்க, சாப்பாட்டு எண்ணமே இருப்பாங்க. ஏதா கடல்ல போற பொழுது நீங்க புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. நாங்க அந்த சாப்பாடு கொண்டு வராதனால சொல்லுறாரோ. இங்கே சாப்பிடறது பாருங்க, திருடிந்து போயிட்டு எனக்கு நான் அறியாத போஜனம் இருக்கிற யார் சாப்பாடு கொடுத்துருப்பாரு, அவங்க யோசிக்கிறாங்க. 12 கூட எனக்கு இப்ப ஒரு சந்தேகம் தான். ஆனா அவ்வளவு ரெடியாக 12 கூட வந்துச்சு, இவ கூட கொண்டே தெரியுறாங்க. அல்லேலூயா! பாரு, இவனுக்கு யாரையா போஜனம் கொடுப்பாண்டா? அந்திரியாத எண்ணத்தை பாருங்க, யாரா வச்சிருப்பாண்டு? சிறுவன் கையில இருந்த கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் கொஞ்சாதி புள்ளி எண்ணிக்கை அங்க வரையில்ல. அவன் 1-2 வச்சிருந்திருப்பான். எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா லட்சக்கணக்கான தனம். அதுக்குள்ள ஒரு சிறுவன் வச்சிருந்த 5 அப்போ 2 மீனையும் கண்டுபிடிச்சிட்டான். சாப்பாட்டுன்ற விஷயத்துல சிறு எல்லாரும் கொஞ்சம் நல்ல உச்சமான ஆக்கள் தான். எவன் கையில பணம் இருக்கு, எவன் கையில சாப்பாடு இருக்கு, கூடி இரண்டா உடனே கூடி எடுத்துருவான். ஆனா ஜெபிக்கவான தூங்கிடுவான். ஆனா சாப்பாட உச்சமாக இருப்பாங்க. இந்த சீசர்கள் எல்லாம் திருப்தி. அல்லேலூயா! அவர்களுக்கு ஒரு தலைவரை உருவாக்கி அதோட சேர்த்து 12 போய் 11, இந்த 11 சேர்த்து 109 சேர்த்து, அல்லேலூயா, 120 ஆக்கி தேவன் எருசலேமில் வைத்தார்.
இவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம் சொல்லுகிறார். மிக முக்கியமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும், சீசராக்கப்பட வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும், உபதேசிக்கப்பட வேண்டும். இப்படியே பல காரியங்களை சொல்லிக் கொண்டு வந்த கர்த்தர், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாட்சி, எருசலேமிலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பரிசுத்தான அபிஷேகத்தையும் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா! நீங்க இவர்களுக்கெல்லாம் நீங்க சாட்சி. எவைகளுக்கையா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவருடைய வல்லமைக்கு உயிர்த்தெழுந்த காரியங்களுக்கு, சபைக்கெல்லாம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் சாட்சி. திரும்ப சொல்லுவா பாருங்க, எங்களை பார்க்காதீங்க, கர்த்தரை பார்த்து வாங்க. கர்த்தரை பாருங்க, அவன் இருட்டுக்கு இருக்கிறான், அவனுக்கு கர்த்தர் தெரியுமா? உன்ன தெரியுமா? உன்னைத்தானே வடிவா பார்த்திருக்கிறான், உன்னைத்தானே பார்ப்பான். இவர் எல்லாம் செய்கிற எல்லாம் செய்வார். ஆனா கேட்ட சொல்லுவார், நீங்க சபைக்கு வாங்க, ஆனா எங்களை பார்க்காதீங்க, கத்தரையே பாருங்க. அவன் சுத்தி சுத்தி எங்க நிக்கிறாருன்னு பாப்பான். ஏன் அவனுக்கு தெரியாது. அவன் முதலாவது இயேசுவே சொல்லிவிட்டார், முதலாவது என்ன, நீங்க இவைகளுக்கு நீங்க சாட்சிகள். அல்லேலூயா! அதுக்கு பிறகு நான் பார்க்கிறோம், அவன் சாட்சியின் காரியங்களை பார்த்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு உபதேசத்துக்குள்ள வந்து கற்று தேர்னா அப்புறம் உன்னை பார்க்கவே பார்க்க மாட்டான். அல்லேலூயா! ஏன் அவன் பாஸ் ஆயிரம் உன்னை பார்க்கவே மாட்டான், நீ விசுவாசியாவே இருப்பாய். அல்லேலூயா! அவன் கற்று தேறி உனக்கு பாஸ் ஆன அப்புறம் உன்னை பாப்பானா? பார்க்கவே மாட்டான். நீ விசுவாசியாவே இருந்து கொண்டு விசுவாசி வாங்கி கொண்டே இரு, அவன் சீசராகி ஊழியத்தை செய்யட்டும். அல்லேலூயா! அதான் விசுவாசி. இயேசு கிறிஸ்து பாருங்க, அற்புதம் செய்தார், ஆனா சொல்றார் அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை. யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் கடைசி பகுதியை பார்ப்பேன்னு சொன்னால், இயேசு அற்புதம் செய்தார், ஆனா அவருடைய வார்த்தைக்கோ நம்பி இணங்கவில்லை. அவளுக்கு தெரியுது விசுவாசிக்கிற கூட்டம். அல்லேலூயா! நம்பி இணங்கவில்லை. அங்க பார்க்கிறபோது என்ன, இவர் வாங்கத்தான் இருக்கிறார்கள், இயேசுவுக்காக வாழ்றதுக்கு இல்லை. அவர்களை பார்க்கிறோம் என்ன, இங்கே சாட்சி எங்களுக்கு முக்கியம். இங்க அதுக்கு முன்பாக நம்ம பார்க்கிறோம், அங்கே அது கொடுக்கப்பட்ட மனச்சாட்சியில குத்துண்டு அவர் கேட்கிற ஒரு கேள்வி, சகோதரரே, நாங்கள் தேவராஜ்யத்தை பிரதிபலிக்க சபைக்குள் அங்கத்துவமாக நாங்கள் மனம் திரும்பி தேவராஜ்யத்தை பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞாசனம் எடுக்க போற இருக்கிறதில் கேள்விப்படுகிறேன். அல்லேலூயா! அவருடைய நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கப்பட வேண்டும். ஞாசனம் எடுத்தா பின்பா சரிதான் உங்களோட வாழ்க்கை. திரும்ப சொல்லுவோம், நாங்க ஞாயிறு எல்லாம் எடுத்தா பிறகுங்க நாங்க எல்லாம் சினிமா படத்தை விட்டுருவோம், எல்லாம் சகல காரியத்தையும் நாங்க விட்டுருவோம்ங்க. இங்க என்ன தெரியும், நம்ம இடத்துல நான் வெத்தலையை விடுறேன், பீடியை விடுறேன், சினிமா விடுறேன், நான் குடிக்கிறத விடுறேன், எல்லாம் விட்டுருவேன். ஞாயிறு எடுத்த உடனே விட்டுருவேன். அது வரைக்கும் என்ன செய்ய பண்ணா, குடிச்சுக்கிட்டே இருப்பேன், பார்க்க முடியாத பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒருவர் எங்க சொன்னா, நான் சொன்னேன், நீ எப்ப நீ மனம் திரும்பினாண்டு 6 மாதத்துக்கு பிறகுதான், நீ மனம் திரும்பி வாழ்ந்து காட்டி 6 மாதத்துக்கு பிறகுதான் நான் யோசிப்பேன், ஞாசனம் தரலாமா விடலாமா? அது முற்றுப்புள்ளி இல்ல. அல்லேலூயா! திரும்ப சொல்லுவாங்க, நான் எல்லாம் எடுத்ததை விட்டுருவேன். அறிமான சகோதர சௌரியம் ஞாசனம் எடுக்க போறீங்க, முதலாவது உங்களுடைய வாழ்க்கை நாங்க பாக்குறோம் என்ன வேதம், இங்க நாங்க பாக்குறோம் என்ன சௌரியம், நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றார், பேர் அவர்களை நோக்கி மனம் திரும்பி. மனத்தை திருப்பு. முந்தி என்னென்ன வழியில நீ போயிருப்பாய், இனி ஒரே நோக்கம், ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே கடவுள், ஒரே ஒரு தேவன், அவர் பக்கமா உன் சிந்தையை திருப்பும். முந்தி எத்தனையோ பல வழிகளில் நீ போயிருப்ப, இப்ப நீ நின்று பார்த்து இப்ப என்ன செய்றாய், ஒரே ஒரு வழிக்குள்ள நீ வந்திருக்கிறாய். உன்னுடைய மனதில் ஏற்படுற மாற்றம், உன் மனதில் உன்னை சிந்தையிலும் மனதில் மாற்றம் ஏற்படுறது, அந்த மாற்றத்துக்குள்ளவா மனம் திரும்பு. மனத்தை தான் திருப்பி சொல்லுகிறான். இன்னைக்கு மனம் திரும்பாத கூட்டத்தினாலான் பிரச்சனை. இன்னைக்கு நீ மனம் திரும்புற பொழுது என்னென்ன காரியம் முந்தி பாவத்துக்குள்ள இருந்துச்சுதோ அத்தனை இடத்தையும் விட்டு திரும்பு. அவர் நம்ம பார்க்கிறோம் என்ன, அவரது நீதிமொழி புத்தகத்துல 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அப்ப இன்றைக்கு மனம் திரும்புகிற பொழுதுதான் மனம் திரும்புகிற வாழ்க்கை நீ காண்பி. ஏதாவது யோவான் ஞாசனம் கொடுக்க வருகிறாங்க, பார்க்கிற விரிய பாம்பு குட்டிகளே, நம்ம இடத்துல புடையன் பாம்பு குட்டிகளே, ஏன் அது விரியன் அங்கே புடையன், இது கற்றுவீர்கள் என்று இருக்குது. நான் இதுல முத்திரப்புடைய குட்டிகளே இல்லையா, குட்டிகளை ஏதாவது புடையன் தாய்தப்பெல்லாம் இருக்கிறாங்க, மனம் திரும்பாமல் குட்டிகள் அங்க வந்திருக்கிறது. ஏனென்றவா மனம் திரும்பாமல் ஞாசனம் எடுக்க வருகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்ப ஏற்ற கனிகளை கொடுங்கள், அதாவது மனம் திரும்பி இருக்கிற என்பதை காண்பியுங்கள். நான் மனம் திரும்பி விட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டிருக்கிறேன், என்னுடைய மனக்கிரியில தெரியப்பட வேண்டும். இன்னைக்கு மனம் திரும்ப அதன் வேதனை பார்க்கிறோம் என்ன, சீசராகி ஞாசனம் கொடு. மத்தேயு சுவிசேஷம் 28:19 சொல்றது, அவள் புறப்பட்டு போய் சகல யாரையும் சீசராக்கி பிறகுதான் ஞாசனம். ஞாசனம் கொடுத்து சீசர் இல்ல, இது சீசர் ஆகி. சீசர் என்று சொல்லும் பொழுது மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றுவதான் சீசர். இவரெல்லாம் கிறிஸ்தவர்கள். நம்ம இடத்துல கிறிஸ்தவ சீசர்களுக்கு விளங்கப்படுத்த இப்படித்தான், உள்ளிதான் போடு போடுதான். சிலங்காய்க்கெல்லாம் தெரியுது அது உள்ளும் பூடு கொண்டு தானே, உள்ளி கொண்டு வாங்கண்டா பூடு கொண்டு வருவாங்க இல்லையா. அப்ப அதுக்கு பேர் உள்ளிதான் பூடு பூடுதான் உள்ளி. மனம் திரும்பிய கிறிஸ்தவன் தான் சீசன், சீசன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் கிறிஸ்துவை அவனையும் சேர்க்கிறவன்தான் கிறிஸ்தவன். அவன் வசனத்தின் படி தன்னை எழுத மாற்றிக்கொண்டவன், மனம் திரும்பினவன். கிறிஸ்தவனா நீ குடும்ப கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததல்ல, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததால மனம் திரும்பி இருக்கப்பட வேண்டும். அது மனம் திரும்புதல். மாற்றம் உண்டாயிருக்கப்படவே. கல்யாணத்துக்காக நீ வந்திருக்கலாம், ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம், கத்தரவு சோத்திரம் இனியாவது மனம் திரும்பு. ஏதோ அப்பா அம்மா கட்டாய திரும்ப வந்து குந்தி இருக்கலாம், இனியாவது மனம் திரும்பு. அல்லேலூயா. மனம் திரும்புறதான் இயேசு கிறிஸ்துவுடைய கதை பார்க்கிறோம். மனம் திரும்புற ஒரு பாவியின் நிமித்தம் பல்லோராட்டில் சந்தோஷம் உண்டாகிறது. அவன் மனம் திரும்ப பாவத்தை அறிக்க செய்கிறான், தன் மனதை இயேசு கிறிஸ்துக்கு நேராக திருப்பிக் கொள்கிறான். அவன் பாவத்தை அறிக்க சொல்றது, அவனுடைய பாவம் அறிக்க பண்ணப்படுவது, மனம் திரும்புற பாவி நிமித்தம் பல்லோராட்சி சந்தோஷம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவுகிறது. அல்லேலூயா. அதான் ஒரு நீதிபதி இருந்தார். இந்த நீதிபதியை பார்க்கிற பொழுது அவன் கொஞ்சம் கிறிஸ்துவ விருப்பமான நீதிபதி. இன்னும் குற்றவாளிகளை வந்து விசாரணை வர்ற பொழுது ஒருவன் சிறுமியை வச்சு நிற்கிறான், காலத்துல கொண்டு எங்கும் ஒரு களவுல மாட்டிட்டான். ஆனா இந்த நீதிபதி பார்த்தா கிறிஸ்தவன் ஏன் இந்த மறந்திரமா வேலையை பண்ணிட்டானே என்றால் இவனுக்கு தண்டனையை குறைத்து எப்படியாவது மறந்திரம் எடுத்துக்கிட்ட அழிக்க வேண்டும் என்றதுக்காக 6 மாதம் கொடுக்க வேண்டிய தண்டனையை 3 மாதம் ஆக்கி விட்டார். இரக்கம் காட்டி விட்டார். திரும்ப அவன் 3 மாதம் திருப்பி வந்து நிற்கிறான், இன்னும் ஒரு கொள்ளையில மாட்டிட்டான். இப்படியே அவர் தண்டனையை குறைத்து குறைத்து பார்க்கிறார். எப்படியாவது இவன் மறந்திரும்பவனும் மறந்திரும்பவனும் ஒரு கிறிஸ்தவனாயிருக்கிறானே, ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டான் போல் இருக்கு. நீதிபதி தனக்குள்ள இருந்து தன்னுடைய அறிவு நிமித்தமாக சட்டத்தில் சில காரியங்களை பார்த்து தண்டனையை குறைத்து வந்த 3வது தரம் வரும் பொழுது நீதிபதிக்கு பொறுக்கவே இல்லை. தனிக்க தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கேட்டாயா, இவர் கிறிஸ்தவன் அல்லவா, நீ சிறுவியெல்லாம் தொங்கி வச்சு கொண்டிருக்கிற அதையும் காட்டிட்டு இருக்கிற, நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆனால் தேவ நீதி இருக்கிறது தானே, நீங்க மனம் திரும்பலாம் தானே என்று இப்படி சொன்னா நீங்க என்ன தவறா புரிஞ்சு கொண்டீங்க. இது இயேசு தொங்கின சிலுவை இல்ல, கள்ளன் தொங்கின சிலுவை தான். அப்பதான் அவன் நீதிபதி யோசிச்சா, அதனால சொன்னக்கா களவெடுத்துட்டே இருக்கிற. நான் இது சம்பவத்தை பார்த்து நான் யோசிச்சேன், விசுவாசி எந்த சிலுவையில தொங்கினாங்க, கள்ள இந்த மனம் திரும்பி கள்ளன் திரும்பி தொங்கினாலும் பரவாயில்ல திரும்பி இருப்பாங்க, எந்த கள்ளன் திரும்ப தொங்கினாங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை நாங்க பாக்கிறோம் சொன்னா, ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டோம், சிலுவையை காவிட்டோம், வச்சிட்டோம், பேர மாத்திட்டோம் அல்ல, மனம் திரும்பிட்டோம் என்பது நம்முடைய கிரியையிலே காண்பிக்கப்பட வேண்டும். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் சீசர் என்று பார்க்கிறோம். சீசர் அது கிறிஸ்துவை பின்பற்றினது எப்ப, அது பாடோ மரணமோ வேதனையோ துக்கமோ எது வேண்டாலும் நாங்கள் இயேசுவை பின்பற்றுவோம். சீசர் என்ற இடத்திலே மனம் திரும்பி இயேசுவை பின்பற்ற இடத்திலே பார்க்கிறோம். அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு, அது சும்மா அந்த தினமும் சுமந்து கொண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வர விரும்பினால், இன்னைக்கு பாருங்கள், இயேசுவிட்டை வர விருப்பம், ஆனால் இயேசுவை பின்பற்ற விருப்பம் இல்லை. இயேசுவிட்டை விசுவாசிக்க விருப்பம், ஆனால் மனம் திரும்பி நடக்க விருப்பம் இல்லை. இதைத்தான் சீசரின் கூட்டத்திலே பார்க்கிறோம். இந்த உபதேசத்தை எவன் கேட்பான்? இயேசு பாடுகளை மரணத்தை சீசனுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார், தன் உயிர்த்தலை சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது சீசரின் கூட்டம் சொல்கிறது, இந்த உபதேசத்தை எவன் கேட்பான், யார் நடக்க முடியும்? அப்ப பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார், நீயுமா போய்விட மனதா இருக்கிறீர்? அல்லேலூயா. அநேகர் அந்த உபதேசத்தை கேட்டு அவரோடு கூட நடக்க மனதில்லாமல் போனார்களாம். இயேசு கேட்ட சீசர் கூட்டத்தை பார்த்து பேதுரு முழங்கினான். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தல புத்தகத்தில் முழங்குறான். அந்த நேரம் முழங்கினா ஒரு முழக்கம் உண்டு, உம்மிடத்தில் ஜீவன் உள்ள வார்த்தை இருக்கிறதே, எப்படி நாங்க உம்மை விட்டு போவோம்? அல்லேலூயா. அந்த நேரமே தான் மனம் திரும்பின அடையாளத்தை காண்பித்தார். தான் விழுந்தவன் தான் கத்தை தூக்கி விட்டார். அதன் பின்பு வல்லமையாய் பிரகாசித்த பேதுருடைய பிரசங்கத்தில் தான் வருகிறது மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என்ன, மனம் திரும்பி ஞானம் பெற்றுக்கொள். அல்லேலூயா. மனம் திரும்பி ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்பு கண்டு ஞாசானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படியே ஞாசானத்தை பெற்றுக் கொள்ற பொழுது சில பேர் நேர்த்திக்கடன் வச்சிருப்பீங்க, ஆண்டவரே நான் ஞாசானம் எடுக்க போறேன், சரியா இந்த ஜெர்மன் விசா எனக்கு கொடுக்கட்டும். அப்ப இல்லையாண்டா? அல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஜெர்மன் விசாவை கொடு, நான் உடனே ஞாசானம் எடுப்பேன். அவர் கொடுக்கவும் மாட்டான், நீ எடுக்கவும் மாட்டான். அல்லேலூயா. அதுக்காகவா தேவன் அந்த ரத்தத்தை சிந்தினா? நீ ஒரு வீசா எடுத்துட்டு இங்க இருக்கிற அநியாயம் எல்லாம் செய்யறதுக்கா? உனக்கு அவர் என்ன செய்தார்? உனக்காக மறித்தார் வீசாவுக்காக. அது இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனா நீ ஞாசனம் எடுத்த அந்த வீசா முக்கியமே. அல்லேலூயா. அவனுடைய பிரியமான பார்க்க, மனம் திரும்பி ஒரு பாவ மன்னிப்பு கண்டு ஞாசனம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்டடி வேறதான், ஆனால் மிக முக்கியமான சில கதை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். அவர் எப்படி இன்றைக்கு மனம் திரும்பினா நீ ஞாசனம் எடுப்பாய். மனம் திரும்பின நபர் உண்மையாக கத்துவது ஞாசனத்துக்குள்ள கலந்து வருவார். அது தேவனுடைய உடம்படிக்கை மாத்திரமல்ல, நீ கத்துறதுக்குள்ள கீழ்படுகிறாய். நீ சில பேர் பாருங்க, சிறுவங்க நம்ம இடத்துல இருக்கிற சில பெண்களுக்கு தாயப்பன் சொல்லுவாங்க, படிச்சு கொண்டே இருப்பாங்க, அவங்க வயசு சொல்லுவாங்க, குசினிக்கு இருந்து வந்து அது சொல்லுவாங்க, பிள்ளை போய் அந்த குளத்துல தண்ணி எடுத்துட்டு வாண்டு. அவன் சொல்லுவான், என்ன செய்ய மாட்டோம்? கீழ்படிய மாட்டோம். மனம் திரும்பிட்டோம் உடனே கீழ்படி. இல்லையே ஞாசாது அவ்வளவு ஸ்டடி தெரியுமா? நீங்க மேல திரும்ப திரும்பத்தான் அவ்வளவு ஸ்டடி. அந்த ஒப்பு கொடுத்த வகுப்பு, இந்த ஒப்பு கொடுத்த வகுப்பு ஏன் மேம்படுது? நீங்க மனம் திரும்புறது என்ன வைக்கிறோம்? உங்களுக்கு விளங்கையில போட்டு அதை ஸ்டடி வைக்கிறோம். அல்லேலூயா. நீங்க விளங்கிட்டு சரியா மனம் திருப்பிட்டு உடனே இருக்க வேண்டியதுதான். அதை நம்ம பாக்குறோம். எத்தியோப்பியாவுக்கு வந்த அந்த மந்திரியுடைய காரிய சம்பவத்தை பாக்குறோம். பிலிப்பு நல்ல ஸ்டடி பண்ணிட்டா உடனே கொடுத்தாச்சு ஞாஸ்தானம். அவங்க இருக்கிறாரு, அவர் எடுக்கிறது என்ன செய்ய வேணும்? நீ தேவகுமாரி விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேன். தண்ணி இறங்கிட்டாங்க. அல்லேலூயா. இறங்கி விட ஞாசனம் கொடுத்தாச்சு. அவரு பிறகு மனம் திரும்பி ஞாசனம் உண்மையாக எடுத்தா நிச்சயமா அடுத்த கட்டத்தை பார்க்கறது சபையை தேடுவார். மனம் திரும்பின உடனே ஞாசனம் விளக்கல்ல, திரும்பினால என்னது இல்லையா? அது கொஞ்சம் ஆரமாத்த விட்டு பாக்குறது, திரும்பிச்சுதா திரும்ப இல்லையா? இல்லது எங்க நிக்குது? இங்க பிற ஞாசனம் எடுக்கும், குளிருக்கு வீடு அடிச்சிட்டு இருக்கும். பிறகு அதுக்கு ஒரு பெரிய ஞாசனம் கொடுத்தாங்க, அவசரப்பட்டு கொடுத்துட்டாங்க. அவர் ஞாசனம் எடுத்துட்டு வந்து குழு தாங்க இல்ல போயிட்டு பீடி அடிச்சிட்டு இருக்கிறார். அவங்க என்ன, நீங்க ஞாசனம் எடுத்தீங்களா? என்ன குளிரடா குளிரு. நான் அப்ப நினைச்சேன், ஏற்கனவே காஞ்சி வறண்டி போயிருந்த பாவிய பிதாகுவாரம் பரிசுத்தாவின் நாமத்தினால நனைஞ்ச பாவி ஆச்சாச்சு. ஏற்கனவே காஞ்சி போயிருந்துச்சு, அதை இப்ப தண்ணிங்க போட்டு ஊறவே வச்சாச்சு. அது குளிருக்கு பிடிக்க வலிக்கு நிக்குது. அல்லேலூயா. மனம் திரும்ப மார்க்கெட்டில் சுவிசேஷம் 16:16 சொல்லுகிறது, 15:16 வாசிச்சா பாக்கிறோம். அவரு மனம் திரும்பி விசுவாசம் இல்லாம ஞாசனத்தை எடுத்தா ஆக்கிரட்டி இப்ப கொடுத்தவருக்கு எடுத்தவருக்கு. அல்லேலூயா. எடுத்தவருக்கு தான் ஆக்கிரட்டி. மனம் திரும்ப வேணும், திரும்பிய உடனடியாக மனம் திரும்ப ஞாசனம் எடுக்க போய் தயாரிக்கிறது. அவருடைய வாழ்வில் உபத்திரம் வர்ற பொழுது, பிரச்சனை வர்ற பொழுது தேவனுக்கு அந்த சாட்சியாக நிக்க முடியாம நிக்கிறார்கள். மனம் திரும்பினவர்களுக்கு உபத்திரம் வந்தால் தேவனுக்காக நிற்பார். அல்லேலூயா. மனம் திரும்ப ஒரு ஆளுக்கு உபத்திரம் வரும் பொழுது பதறி போகிறார், திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போக ஆரம்பிக்கிறான். காரணம் அவர் மனம் திரும்ப இல்லை, எல்லாரும் எடுக்கிறாங்க எடுத்ததுதான். அல்லேலூயா. அதான் பாருங்க, ராஜா நிக்கிறார் தன்னுடைய மகளை வைத்துக் கொண்டு இளவரசியை, அங்க மற்ற நாட்டு ராஜாக்கள் இளவரசர்கள் என்ற மகளை நீங்க திருமணம் முடிக்கிறதா சாதனை காட்ட வேண்டும். என்ன காட்டணும்? சாதனை காட்ட வேண்டும். அதுக்காக ஒரு குளக்கட்டை அங்க வைத்து விட்டார்கள். நீந்திர அந்த பெரிய நம்ம இடத்துல குளம் என்று சொல்லுவாங்க, இங்க என்ன சொல்றாங்க தெரியாது. அப்படி பெருசா வச்சுட்டாங்க. இப்ப அங்க பெரிய பெரிய முதல்ல அது இது பெரிய தெரியுதா, நீர்ல இருக்கிற பயங்கரமாக நிக்குது. இப்ப நிக்கிற பொழுது இந்த ராஜா என்ன செய்வட்டார், எல்லாரும் பாத்துருக்கிறவன், அது எப்படி வர்ணிக்கலாம் வேண்டாம், நம்ம இடத்துல வர்ணிக்கிற மாதிரி வர்ணிச்சா வளர்த்த நாய முகத்தை பாக்குற மாதிரி, வளர்த்த முகத்தை பார்க்க பார்க்க ஆக்கண்ட முகத்தை அதே மாதிரி இந்த இளவரசியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருவனாவது குளிக்கிறான் இந்த தண்ணியில. ஏஞ்சலுங்க பாப்போம், நிக்கலையா முதல்ல நிக்குது, பாம்பு நிக்குது, இது தாண்டி அங்க போறது கல்யாணம் இல்ல, எங்களுக்கு அடக்க ஆராதனா. அதனுடைய என்னென்னு போக முடியும், என்னென்னையா போக முடியும். அதுக்கு இலங்கையும் குதிச்சுட்டான். அவனுக்கு கரும்புலி மாதிரி ரங்கக்கூடிய அக்கள் தான் மாக்கள் குதிச்சுட்டாங்க. அவர் மாதிரி எல்லாத்தையும் வந்தோட ராஜா கரத்தை கொடுத்து எடுத்துட்டார். நம்ம இலங்கையாள ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்ட நாட்டில இருந்து வார உனக்கு துணி வந்திருக்கையா, இந்த பெரிய பெரிய நாடுகளுக்கு இல்லாத துணிவு நம்ம நாடுகளுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி தூக்கி வச்சுட்டார். அவன் கேட்டான், என்ன நாட்டுக்கு மரியாதை தானே, அவர் மாதிரி பலர் எல்லாரையும் பார்த்து எவன்டா தள்ளி விழுத்தவன், யாரா தள்ளி விழுத்தவன் என்னை. அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்குது ராஜாவுக்கு, இவரா வரையில யாரோ நின்றவன் தள்ளி விழுத்திட்டான். இப்ப நீந்தவன் என்ன செய்ய முடியும், எங்க தத்தளத்தை எங்கேயா விடுது, கரையற தரவன ஏறி இருக்கிறார் கரை இந்த இளவரசிக்கு முன்னால. அல்லேலூயா. சில போல தப்பி தவறி நீங்க ஞாசன தண்ணிக்கு வந்துட்டீங்களா, பரவாயில்ல மறந்துடும் ஏறிடுங்க. தெரியாமல் வந்துட்டேன்ல, யாரோ தள்ளி விழுச்சிட்டாண்டல்ல, விழுந்துட்டீங்களா, மனம் திரும்பிடுங்க, திரும்பி ஞாசனத்துக்கு இறங்கிருங்க. அல்லேலூயா. நான் அவசரப்பட்டுட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு கத்த நம்மோட கூட இடப்படுதா, அவளை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பி ஞாயசாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாயின் வரங்களை பெறுவீர்கள். பாருங்கள், மனம் திரும்பி ஞாயசாரம் பெறுகிற பொழுது மனம் திரும்பி அவர் தேவன் தம்முடைய வல்லமை உண்மையை இறக்குவார். ஏன்னா நீ மனம் திரும்பி வந்திருக்கிறபடிதான், இயேசு ரத்தினாலே கழுவப்பட்டு மனம் திரும்பி நீ தேவனுடைய உடம்படிக்கை நிறைவேற்றி இருக்கிறாய், அவர் கடலை கீழ்ப்படிஞ்சு இருக்கிற பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்தாவை அவனை நிரப்புவார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய வல்லமை உன்னை நிரப்புவார். மேற்கொண்டு தேவன் உண்மை கொண்டு செய்ய போற அந்த வல்லமையினால உன்னை நிரப்புவார். அடிக்கடி பேதுருடைய சம்பவத்தை பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவை நிரம்பி, அப்போதுல புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் என்ன, பரிசுத்தாவை நிரம்பித்தான் அவனு பேசினான். திரும்ப நாலாம் அதிகாரத்தை பார்க்கலாம், அப்பொழுது பரிசுத்தாவியில் நிரம்பி மனம் திரும்பி தன்னை ஒப்புக்கொடுத்து அந்த தேவ மனுஷனுக்கு தேவன் அப்பொழுதுதான் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவனுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து 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 தேவன் தம்முடைய வல்லமையை நிரூபித்துக் கொண்டே வந்தார். மனம் திரும்புற ஒரு ஆளுக்கு தேவன் இந்த பரிசுத்த அபிஷேகத்தை தேவன் கொடுப்பார். பரிசுத்தா அப்போது 1:8 சொல்றது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்புற பொழுது நீங்கள் வேலடைந்து வேலடைந்து அது மாத்திரமல்ல, எருசலேம் யூதியா சமரியா பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகள் திருப்பீர்கள். அப்படியா சொல்லுங்க, சாட்சியாய் இரு. பரிசுத்தாவி நமக்குள்ள நீ மனம் திரும்பி விட்டாய், நீ ஆசாரம் எடுத்துட்டாய், பரிசுத்தாவி உனக்குள்ள வந்துட்டாய், நீ சாட்சியாக இருப்பாய். பரிசுத்தாவி அபிஷேகம் பெறும்போது நீ விழலாம் எழும்பலாம், நான் அதை பற்றி பேசவர இல்ல, நீ விருந்திய எழும்பிய உனக்கு அபிஷேகம் வந்திருக்கிறா, சாட்சியாக இரு. நீ சாட்சியாக அதை காண்பி, நீ அந்நியமாக பேசி போடு, சாட்சி இல்லாமல் இருந்தா அது பரிசுத்தாவின் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது, ஒழுங்காக தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று பேசுடைய வாழ்வும் பாதிக்கப்படுது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை உண்மையாக தரித்தவருடைய வாழ்வும் எழுதுகிறது பாதிக்கப்படுது. அது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று விட்டியா, தேவன் நீ அந்நியமாக பேசுறியா, நீ தீக்கிரசத்தை சொல்லுகிறியா, உனக்குள்ள வல்லமை கடந்து வந்து அனைவரை ஆசிர்வதிக்கிறதையா, கர்த்தருக்குள்ளே சாட்சியாக இருந்து கொள். ஜூதியாவிலே சமரியாவிலே பூமியின் கடைசி பரியந்தம் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றா பூமியின் கடைசி, எங்கெல்லாம் நீ வாழ்ந்து கடைசி எந்த நாள்ல சாக போறியோ அந்த நாட்டுக்கு போனாலும் என்ன செய்ய, சாட்சியாக இருந்து கொள்ளும். இலங்கையில சாட்சி, இங்க வந்த ஆசுவாதத்தை பண்ண சாட்சி கிடைக்கிறது இல்ல, இந்த ஆசுவாதத்திலும் சாட்சி. அல்லேலூயா. பூமியின் கடைசி வந்து மரணனால் இருந்து உனக்கு சந்திக்கப்படுதோ அங்கெல்லாம் நீ சாட்சியாகிற உன் குடும்பத்தில அயலில உன் சபையில நீ போற இடம் எல்லா இடத்திலும் எழுத்தை சாட்சியாக இரு. அது தேவனை எதிர்பார்க்கிறார். ஏனால் அந்த சாட்சியா உன்னை பிரதிபலிக்கப்படுகிறது. மலை பிரசங்கத்தினை கத்த சொல்லுகிறார், மலை உங்களுடைய நற்கிரிகள் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், பூமிக்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய நற்கிரிகள் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க, யாருக்கு முன்பாக? உங்களை பார்க்கிற தேவனை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக உங்களுடைய சாட்சி பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. நல்லா பாடுங்க, சவம் பண்ணுங்க, புறப்பட்டு குளிருக்கு பீடி அடிச்சிட்டு, இந்த பீடி இல்ல வேற நினைக்கிறேன், சரிதான் அந்த ஊதுல ஊதிட்டு இருந்தா அல்லேலூயா. புற பாடுங்க, நல்லவரப்பா வல்லவரப்பா, ரோட்ல பார்த்தா இது ஆரப்பான்னு இருக்கும் இல்லையா? சாட்சி எல்லா இடமும் பாக்குறாங்க, எங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. நான் அடிக்கடி நம்முடைய ஊழியக்காரர் சொல்லுது, நாம ரெண்டு கண்ணால பிரசங்கம் பண்ணோம், 2000 கண். அது சும்மா இல்ல, விதவிதமான கண்ணாடிய போட்டு விதவிதமாக பார்க்குது. அவ்வளவுத்துக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கப்பட வேண்டும். வெளிச்சம், நாங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறோம். இந்த உப்புன்னு சொன்னா பாருங்க, நாரி போனதை அது நாராமல் பண்ணுது இல்லையா, சுவை தருகிறது. இதெல்லாம் பல பிரச்சனை சொல்லுவோம். ஆனா ஐரோப்பாவில் இன்னும் ஒரு காரியத்தை உப்பு செய்யுது, சினோ கொட்டிட்டா உப்பு தேவை. ஏன்னா சினோ கொட்டினா கொழுந்து போய் அது பூமியில ஒட்டிட்டு இருங்க. இதை கரைச்சி பிரிச்சு எடுத்து எடுத்து வழிய உண்டாக்குறது உப்பு தேவை. அப்ப குளித்து போல விசுவாசிகளையும் மறுபடியும் உலகத்திலிருந்து ஒற்றுதல் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கும் உப்பு தேவை. அல்லேலூயா. தனிய சுவை தர்றதுக்கும், நாரி போறதுகளை நாரி போறதை கெட்டுப்போ வைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குறி ஜீவித்துல குளிந்து போய் உலகத்துல ஒட்டி மற்றவனுக்கு ஆபத்து உண்டு பண்றதையும் பிரிச்செடுத்து கொண்டு வாரதுக்கும் உப்பு தேவை. ஆடிய விசுவாசி தம்முடைய சாட்சியுடைய வாழ்க்கை தேவை. அவர்களுக்கு முன்பாக பிரகாசி கடவுது. உங்களுடைய நல்ல கிரிகளான் தேவன் வெளிச்சம். நீ கத்திரிக்கும் சாட்சியில் நிக்க போற என்பதற்கு வெளிச்சம். என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள முடியும். அவருடைய பிரியமான நாரவினுடைய போதருமாக நான் கொழும்பில் நீக்கிற பொழுது அவங்களுக்கு தெரியல நாட்டின் நிலைமை எப்படி என்று சொல்லி, அதனால எங்களை நாங்கள் இனம் காட்டிக்கொள்ள மாட்டோம். அந்த கொழும்புக்காரர் மாதிரியே சேட்டையெல்லாம் போட்டு அப்படியே நடப்போம். ஏதா ஒருவர் உங்களை கேட்டா சின்னவன் தெரியாது, அவனை கேட்டா கலைக்கிறாள், அப்படியே சிரிச்சிட்டு போயிடுவோம். ஆனா நம்ம இடத்துல வாகனம் உங்களுக்கு தெரியும், நெருக்கி நெருங்கி நெருங்கி பின்னுக்கு தான் கொண்டு போவாங்க. நெருக்கம் இல்லாமல் வாகனம் எடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா அப்படி நெருங்கினா தான் எடுக்க முடியும். அப்ப தனமும் உச்சாவாக வேறும், ஏன்னா பழகி போச்சு. இன்னைக்கு 25 வேலை நெருக்கி நெருக்கி ஏத்தி 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 தனத்துக்கு பழகி போச்சு. இப்படியே நெருக்கி எங்களை பின்னுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு அம்மா வந்துக்கிறான், நீங்க ரெண்டு பேரும் போதகர் தானே, எனக்கு நாங்க தக்கு தக்கன்றது. எனக்கு யோசனை, இந்த அம்மா தமிழ்ல இப்படி சொன்னா எவனாவது பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது கூட்டிட்டு போயிட்டான, என்ன காணாம போன பட்டியல போறதா? ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் வந்து நான் அப்படியே சிரிச்சிட்டு பேசா இருந்த. நீங்க ரெண்டு போதகர் தானே? நாம போதகர். ஆமா நாம போதகர் தான். எனக்கு சரியான கோபம் வந்து அது மூஞ்சி ஒட்டியா இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்ன தெரியுமா, முயல் பிடிக்கிற நாயம் மூஞ்சையில தெரியுமா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் போதற்கு ஆவியர் வெளிப்படுத்திருக்கிறாரா? அப்பதான் ஆண்டவரே மன்னிச்சு கொள்ளும், நல்ல ஆவியர் நிரம்பினவங்களுக்கு எல்லாம் விசுவாசிகளுக்கு தெரிகிறது போதகரா விசுவாசி யார் என்று சொல்லி தந்தாக தெரிகிறது. ஏன் அவளுக்குள்ளே தேவன் கொடுத்த அபிஷேகம் சொல்லி கொடுக்கும். ஏன் அவளுக்கு முன்னாடி அந்த பிரகாசம் அது மற்றவர்களுக்கு பிரகாசிக்கப்படும். இந்த வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று. ஆளு தெரியவே தெரியாது, வந்து கேட்டாங்க ஊர் பேர் அட்ரஸ் ஒன்று அப்படி அவ்வளவு வந்து வந்து நீங்களும் போதுங்க தானே? எப்படி இருக்கும் தீக்கதரிசி வந்து எனக்கு நெஞ்செல்லாம் தக்க தக்கன்றது. ஏன் சொன்னா பிரியமாவனே, தேவன் தம்முடைய அபிஷேகத்தை கொடுக்கிற பொழுது அந்த வல்லமை வெளிச்சம் அவளுக்கு பிரகாசிக்க கடவுள் உங்களை பார்க்கிறார்கள். ஏன் உலகத்திற்கு வெளிச்சம், நீங்க வெளிச்சம் உங்களுடைய கிரிகளை பார்க்கிறார்கள். உங்களுடைய கிரிகள் தான் தேவ ராஜ்யத்தை பிரதிபலிக்க போகிறது, தேவ ராஜ்யத்தை காண்பிக்கப்பட போறது. நீங்க தேவ ராஜ்யத்தை சபை புள்ளி என்பதை காண்பிக்கப்பட போகிறது. அவருடைய பிரியவனை பார்க்கிறோம் என்ன, எங்களுடைய அந்த சாட்சியின் கிரிகள் பசுத்தாவி நமக்குள்ள வருகிற பொழுது பரிசுத்தர் பலம் உண்டாகி அது சாட்சியை வெளிப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சாட்சி தான். நீ கர்த்தருக்குள்ள எவ்வளவு சாட்சியா இருக்கிறியோ அவ்வளவு பலத்தை தேவன் குண்டு பண்ணி வைத்திருக்கிறான். நான்காவது காரியத்தை பார்க்கிறோம் பாருங்க, இன்னொரு சமூகத்தை பார்க்கிறோம். அன்னைக்கு சொல்ற அப்போ சில காலத்துடன் பசுத்தாவுடைய அபிஷேகமோ வல்லமையோ முடிவடைந்து விட்டான் ஒரு சில கருத்துக்கள் உண்டு. அதுக்கு இந்த வேதாகமம் எங்களுக்கு அதுக்கு நல்ல ஒரு மறுமொழியை கொடுக்கிறது. உங்க வசனம் சொல்றது பாருங்கள், அந்த 39 வசனம், வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய நம்முடைய தேவனை கர்த்தர் வரவழைப்புக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்பி ஞாசனம் எடுத்தவர்களுக்கான அருமையான வாக்கு தத்தம் தேவன் தம் அபிஷேகத்தை கொடுப்பது. இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் வர யாவருக்கும் அப்போ சில காலத்தில் சொல்லப்பட்டாய்க்கு இந்த காலத்தை குறித்து. ஏன்னா தூரத்தில் உள்ள வரவழைக்கும் யாவருக்கும், யூதர்களுக்கும் அல்ல, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, யூதருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது, அப்படி இருந்த சந்ததி கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, தூரத்துள்ள எவரெல்லாம் தேவன் வரவழைக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த பரிசுத்தவன் அபிஷேகம் வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அதே தேவன் இன்றும் தம்முடைய பரிசுத்தவன் அபிஷேகத்தை கிரிய செய்து தம்முடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்க தேவன் விரும்புகிறார். அதுக்கு தேவை மனம் திரும்புதல், எங்களுடைய வாழ்க்கையில தேவை ஒப்பு கொடுத்து நமக்கு தேவையா இருக்கிறது. நான்காவது காரியத்தை பார்க்கிறோம் பாருங்கள், பேதுரு அவளுக்கு ஒரு புத்தியை சொல்றார், மாறுபாடு சந்ததிகளை விட்டு உங்களை ரட்சித்து விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை கூட்டவளை எச்சரிக்கை நமக்கு தேவை. சபை உலகத்தை தாக்கத்தான் இருக்கிறே ஒழிய உலகம் சபைக்குள்ளாவது சபைக்குள்ள வர்றதுக்கு அல்ல. ஏன்னா சபை உலகத்துல இருக்குது, உலகத்தினுடைய உலகத்தை ஒரு தாக்குதல் செய்யறதுக்கு. அல்லேலூயா. ஏன் சபை உலகத்தை அவன் வைத்திருக்கிறார், உலகத்திலே சபை தன்னை பிரதிபலித்து காண்பிக்கப்பட வேண்டும். சபைக்குரிய தலை யார்? கிறிஸ்து யார்? நம்முடைய வல்லமையை பிரதிபலித்து மற்ற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும். இங்க வசனம் சொல்றது என்ன? அவர் வசனம் தெளிவாக சொல்றது பாருங்கள், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கிரேட்டர்களுக்கு புத்தியை சொன்னான். இன்னைக்கு திருவை சொல்ல உலகத்துக்கு ஏற்ற பிரகாரமா இருக்கும். சபை உலகத்தில் இருக்கத்தான் வேண்டும், உலகத்தான் இருக்கிறது, ஆனா உலகத்துக்கு ஏற்ற பிரகாரமா இருக்கலாது. அல்லேலூயா. நாங்க உலகத்தில் இருக்கிறோம், அதுக்காக உலகத்துடைய கலாச்சாரங்களை குறித்து சபை மிகவும் எச்சரிக்கையா இருக்கப்பட வேண்டும். என்ன, ஒரு அம்மா உடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க இந்த தாலி தங்கிலி காப்பு எல்லாம் வித்துதான் அனுப்பிக்கிறாங்க போல் இருக்கு. நம்ம ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த அம்மா வந்து ஒரு 40-50 வயசாச்சு, வேலையாச்சு, பாசம் நான் தாலி கட்ட போறேன்னு கட்டன். அதுக்கு என்ன கேட்கறீங்க? நீங்க கட்டுங்க, நீங்க வாங்குங்க, நீங்க கட்டுங்க, எத்தனை நீங்க கைத்துல கட்டப்படுது, சதாமன் தூக்குற மாதிரி கட்டப்படுகிறா, கட்டுங்க. அது எங்களுக்கு ஏன் கேட்கறீங்க? அல்லேலூயா. சரி பரவாயில்ல, நான் பாசம் நீங்க ஜெபம் பண்ணணும். இது என்ன அநியாயம்ப்பா? எங்க ஜெபம் பண்ணணும்? நான் தாலிக்கு ஜெபிச்சு விடுங்க. ஐயோ, நீங்க போட்டு முடிய வாங்க, தலையில கவிஞ்சு ஜெபிச்சு விடுறேன். அவர் இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்தபடினாலே, அவர் இந்து கூட கலாச்சாரங்களை நம்பி வந்தபடினாலே, இங்கேயும் அந்த காரியங்களை கொடுத்து ஏன் அங்கே கூரைகளுக்கு எல்லாம் கையை வச்சு 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 அனுப்புவார்கள். இந்துக்கள் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும், இந்து கல்யாணம் இருந்தா தெரியும், அந்த ஒரு கூரை தட்டு அப்படியே சபையெல்லாம் வந்து அவன் தன் விருப்பத்தின்படி எழும்பி இருந்து தவண்டு நிமிந்து கனப்படுத்தி அங்கே கடைசியாக அங்க இருக்கிற கற்ற முக்கியமான ஆழத்தை அறிக்கூடுவாங்க. அதுக்கு பிறகுதான் கத்துவாங்க. இது அவருடைய கலாச்சாரம். இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப என்னையும் செய்யட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமாவளே, அது எல்லாத்துக்கும் நான் உடந்தியாக போக முடியாது. நான் இந்த தாயா இருக்கிறேன். ஐயா அம்மா, நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா நீங்களே கட்டுங்க, நல்லா இறுக்கி கட்டுங்க. அதுக்கு பிறகு வாங்க, முழங்கால இருங்க, செபிச்சு வந்தேன். இத பார்த்து அவங்க எல்லாம் இன்னொரு கேஸ் வந்தது. ஐயோ பாசம், எங்களுக்காக செபிச்சு விடுங்க, என்னத்துக்கு நான் தாலி செய்ய போறோம். இது என்ன கரியாப்பா? கொஞ்ச நாள் நான் சரியா கஷ்டப்பட்டு போனேன். சரிதானே? எல்லாம் இல்ல, நீங்களே வாங்குங்க, நீங்களே கட்டுங்க, கடைசியா வாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுறேன், இதோட என்னால மனம் திரும்பி இருங்க. இப்படி பல காரியத்தை நாம் பார்க்கலாம். இதை உலகத்தினுடைய மாறுபாடான இந்த உலகத்துடைய சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. இப்பவும் பாருங்க, சில பேர் இங்க நல்ல காலம் இந்த பள்ளி இல்லையோ ஒன்றும் இல்ல, அங்க சொல்ல பள்ளி போட்டா சுட்டு சொல்லு போட்டா பள்ளி சொல்லுது, சொல்ல பூனை குறுக்கல ஓடிச்சா. ஏன் இந்த கூட குறுக்கால ஓடிச்சது? அடிமைப்படுகிறார். உலகத்துடைய இந்த மத காரியங்கள் பாரம்பரியங்களுக்கு ஜனங்களுடைய அடிமையா இருக்கிறார். அது உலகத்துடைய வாசித்துக் கொள்ளுங்கள். அதாவது எரேமியாவின் புத்தகம் 10:2 எரேமியா 10:2 சீக்கிரம் எடுத்து வாசித்துக் கொள்ளும்.
புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள்.
அவன் புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். இது ஜூதருக்கு இதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு ஜூதருக்கு தனித்துவமான ஒன்று, அவளுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாவத்தினுடைய கருத்துக்கள் இருக்கிறது, அந்த வசனம் இருக்கிறது. ஆனா அவர்கள் இருக்கிற தங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நாடுடைய அந்நிய ஜாதியின்படி தாங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். அதனாலதான் சவுல்ராஜ் வர வேண்டி வந்தது. ஹல்லேலூயா. அதனால ராஜா வர வேண்டி வந்தது. அவருடைய அது மாத்திரமல்ல, பாருங்கள், இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் எகிப்தில இருந்து அந்த அடிமத்திரத்திலிருந்து 400 வருஷ அடிமத்திரத்தை தேவன் விடுதலை ஆக்கி காலுக்குள்ள அவருடைய சொந்த தேசத்தை கொண்டு வரதுக்குள்ள பார்க்கிறோம். அவளுக்கு அந்நிய ஜாதிகளும் சேர்ந்து வந்தார்களாம். அல்லேலூயா. அந்நிய ஜாதிகளும் சேர்ந்து வந்தார்கள். இடையில பார்க்கிறோம், அவள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், இச்சிக்க ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் அந்நிய ஜாதியினுடைய பிரச்சனை. அவள் முறுமுறுக்க ஆரம்பித்தார், இச்சிக்கு ஆரம்பித்தார்கள், இப்பேற்பட்ட பல காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த ஜாதிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தோ அதை இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டு, அதனால தேவன் அவளை அழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. தேவனை பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஜனத்தை தான் தெரிந்து கொண்ட ஜனம் உலகத்திலிருந்து வித்தியாசப்பட்டது. தேவன் ஒவ்வொரு சம்பவத்தை பார்க்கலாம். ஆதாமுக்கு பிறகு நோவாவை குடும்பத்தை தேவன் வித்தியாசப்படுத்தினான். ஆபிராமை அந்த அதன் பின்போ ஆபிராமை தரித்துவமாக எடுத்தார். ஆபிராமின் சந்ததியத்தை அவன் வித்தியாசப்படுத்தி தான் வைத்திருந்தார். அல்லேலூயா. இதுல இஸ்ரவேல் ஜனங்கள், அது மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அதிமத்தனமா இருந்தாலும் அது ஒரு விதமான கூட்டம் என்றுதான் பார்க்கின்றோம். அவரு பெருகி இருக்கிற ஒரு கூட்டம். அது மாத்திரமல்ல, எஸ்தர் புத்தகத்துக்கு வந்தா தெரியும், ஒரு விதமான கலப்பு இல்லாத, ஒரு விதமான பழக்கம் இல்லாத, ஒரு வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிற யார் என்று கேட்டா ஜூதர். ஏனென்றால் அந்த அகசீர் ராஜ்யத்துடைய காலத்திலும் அவள் தங்களை அவர்களுக்குள்ளே கலக்கவில்லை. ஆனால் நேபுகாநேச்சருடைய காலத்துக்கு நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் தானியர் குழுவினரை பார்க்கும்போது அவர்களும் வித்தியாசம்தான். அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் பிலேயாம் தீக்கதரிசி, அவன் தீக்கதரிசன் சொல்லுவான், மந்திர உலக காரியத்திலும் அவனுக்குள்ள அக்கியம் இருக்கிறது, மந்திரவாதம் கூட அவன் அக்கியம் இருக்கிறது. ஆனால் அவர் தீக்கதன் சொல்லும்பொழுது அவன் இந்த ஜனம் ஒரு கலப்பில்லாத ஜனந்தான். அல்லேலூயா. அதிலே தேவன் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனத்தை தாம் கலப்பில்லாதபடி அந்தந்த ஜாதிகளுக்கு வித்தியாசப்படுத்தித்தான் காண்பித்தார். ஆனா அவர்கள் அந்த உலகத்துடைய மதம் பின்பற்றி சோரம் போனார்கள். இதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட சரித்திரத்தில். அவர்கள் அந்நிய மத காரியங்களுக்குள்ளே போனார்கள். அதைத்தான் எரேமியால பார்க்கிறோம். அந்த புரஜாவுடைய மாற்றத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புரஜைய ராஜாவுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளாதிருங்கள். இந்த விக்கிர தேவைகள் எல்லாம் எப்படி வந்தது? புரஜாவுடைய மார்க்கம். அல்லேலூயா. அதை மார்க்களை கற்றுக்கொள்ளாதீர்கள். இன்றைய சபைக்குள்ள வருகிற பொழுதும் நாங்கள் எந்தெந்த மதங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தோமோ அதற்கு நல்ல காரியங்களை உள்ள வைக்கிறோம். அதான் நாம் பார்க்கிறோம், சாமுவேலுக்கு கர்த்தர் தீயாது சாமுவேல் தீக்கசி மூலமாய் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட தீக்கிற அந்த ஜாதியை அழிச்சு போட்டு வா, ஒன்றையும் மிச்சமைக்காத. ஆனா அவன் என்ன செய்யலாம், அமெரிக்கரை அந்த அந்த கூட்டங்களை அங்கே அழிச்சு போட்டு நலமான நல்ல ஆடு மாடலை கொண்டுட்டான். இது கர்த்தர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. தேவன் விசனப்பட்ட இரண்டாவது சம்பவம் அது. முதலாவது ஆதாம் அவருடைய கூட்டம் நோவாவின் சம்பவத்தில் ஏற்பட்ட முதலாவது விசனம். இரண்டாவது காலத்தில் பார்க்கிறோம், சாமுவேல் காலத்தில் அந்த யாதியை அழிக்க வேண்டும் சொன்ன யாதியை அழிக்காமல் அதுக்கு நல்ல காரியம் ஆடு மாடலை கொண்டு வந்ததுதான் அடுத்த பிரச்சனை. தேவனுக்கு மனஸ்தாபர அடுத்த காரியமா இருக்கிறது. அந்த மனஸ்தாபர சம்பவத்தை பார்க்கிற பொழுது என்ன, சவுலின் இதயத்தை மனஸ்தாப பண்ணிட்டாள் சொல்லி திரும்ப அந்த வேதனையினாலே மறுபடியும் சவுலை சந்திக்கிறதுக்காக சாமுவேல் புறப்பட்டு போகிறார். அங்கே போற பொழுது சாமுவேலை வந்தனம் செலுத்துறதுக்காக கனப்படுத்துவதற்கு சவுல் போய்கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள். அப்ப நான் தேவனில் சொல்லப்பட்ட வாக்கு திட்டங்களை அவசரக்கடன நிறைவேற்றி முடித்திருக்கிறான். சாமுவேல் கேட்கிறான், காதல் விழுகிற ஆடு மாடலின் சத்தம் என்ன? சபைகளுக்குள்ள கேட்கிற சத்தங்களும் இதுதான். இன்றைக்கு உலகத்துடைய பாரம்பரியங்கள், உலகத்துடைய மத வழிபாடு நல்ல நல்ல காரியங்கள் சொல்லி, இன்றைக்கு கிறிஸ்துவுக்கும் வேதவசதி சம்பந்தம் இல்லாத காரியங்களை நாங்கள் புகுத்துக்கிற பொழுது கொஞ்ச காலத்துக்கு பிறகு கேட்கிற சத்தங்கள் ஆடு மாடின் சத்தம் தான், மிருக சத்தம் தான் கேட்கும். அல்லேலூயா. என் காதில் விழுகிற ஆடு மாடுடைய சத்தங்கள் என்ன? இன்னைக்கு சபை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது. உலகத்திலேயே மாற்றமெல்லாம் இதுக்குள்ளே அல்ல. சபை அதை விட ஒரு தனித்துவமானது. சபை அதை விட தனித்துவமானது. அது ஒரு தனித்துவம். அதுக்கென்று தேவன் இருக்கிற உபதேசம் இருக்கிறது. அதுக்கென்று தேவன் கொடுத்த பரிசுத்தம் இருக்கிறது. சபை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது. இது கலப்பில்லாத சந்ததி. ஏன்னா இது கொடுக்கப்பட்ட விலைக்கரையும் கலப்பில்லாத பரிசுத்தம் உள்ள இயேசு ரத்தம். அதனால கழுவப்பட்டு இது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததி. இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். என்ன பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசித்துக் கொள்ளுங்க. ஒன்று பேதுரு 2:9 சீக்கிரம் வாசிங்க.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜதீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
ஆமே. பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஜாதி கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம், தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆசாரியர் கூட்டம், ராஜாக்களாகவும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? பிரித்து வைத்திருக்கிறார். அவனை கலத்து வைத்திருக்கவில்லை. இதுக்கு தருத்துவம் இருக்கிறது. பிரியமானே, இந்த உலகத்துடைய மத காரியங்கள் எல்லாம் கொண்டு வர முடியாது. நீ வாசல கொலோசியர் 2:2 7வது வசனம் பாருங்க.
லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல.
ஆமென். உலகத்தினுடைய வழிபாடுகள், உலகத்தினுடைய ஞானங்கள், பாரம்பரியங்கள் அனைத்தும் அது கிறிஸ்துவை பற்றியது அல்ல. அது கிறிஸ்துவை ஒப்பிட்டு பேச முற்படுவார்கள். ஆனால் கிறிஸ்துவை யாருக்கு ஒப்பிட்டு பேச முடியாது? சபையை நாங்கள் கிறிஸ்துக்கு தான் சபை ஒப்பிட முடியுமே ஒழிய உலகத்துடைய காரியங்கள் ஒப்பிட முடியாது. அதெல்லாம் கிறிஸ்துவை பற்றியது அல்ல. அப்ப சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து என்றால் உலகத்துடைய காரியம் தேவையல்ல. அல்லேலூயா. அது மாயமான தந்திரங்கள், லவ்ய இச்சையால் உண்டான உலக பாரம்பரியங்கள் ஒன்றும் கிறிஸ்துவை பற்றியது அல்ல. பிரியமானவர்களே, உலகத்திலே பொதுவான ஒரு வெளிப்பாடுகள் இருக்கிறது. கடவுள் ஒருவர், தேவன் ஒருவர், பாவம் செய்யாதே, அது பொதுவான வெளிப்பாடு. இது எல்லா மதமும் சொல்லும். ஆனால் சிறப்பான வெளிப்படுத்தல் என்பதுதான் இயேசு கிறிஸ்து தான் கடவுள். ஹல்லேலூயா. பாவத்துக்கு வழி இயேசுதான். இவரை யாருக்குமே ஒப்பிட முடியாது என்று சிறப்பாக வெளிப்படுத்தும் புத்தகம் தான் வேத புத்தகம். இதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு வழிபாட்டு காரியமோ உலகத்துடைய காரியமோ ஒப்பிட முடியாது. நான் உலகத்துக்கு ஒத்தவசம் தரிக்கவும் முடியாது. உலகத்துக்கு ஏற்ற மரகாரி சபை இருக்கவும் முடியாது. உலகத்தை தாக்குறது தான் சபை. அவனே அதைத்தான் பேதுரு அழகா சொல்றாரு. என்ன இந்த மாறுபாடு? இந்த சந்ததியை விட்டு உங்களை விலக்கி நாங்களா விலக வேணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். கள்ளக்கட காரணக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கவனும். நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அப்ப நீ என்ன செய்ய போற? கள்ளு கடையில போய் கள்ளு குடிச்சு கொண்டாலே சுவிசேஷம் சொல்ல போறாய்? சினிமா தியேட்டர்ல போய் சினிமாவை பார்த்து கொண்டா சுவிசேஷம் சொல்ல போறாய்? எல்லாருக்கும். அப்ப நான் கேட்டேன், எல்லாருக்கும் எல்லாம் வந்து கள்ளு கடைக்கும் சினிமா தியேட்டருக்கு போனா விபச்சார விடுதியில போய் நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும்டா? நீ எல்லாருக்கும் எல்லாம் ஆவியோ? இது சுவிசேஷத்தில் ஒழுங்கோ? அல்லேலூயா. ஒரு சாட்சி நான் சொல்ல முடியும். அது இந்திய தேசத்தை பொறுத்தவரை திருமணம் முடித்து விட்டால் அது புறஜாதிகள் திருமணத்தை ரசிக்கப்பட திருமணத்தை முடித்து விட்டால் உடனே தியேட்டர் காம்புவார்கள். அது அவளுக்கு பரம்பரை. கணேசன் நாள் தொடக்கம், அது நாள் தொடக்கம் அவங்களுடைய பாரம்பரியம். தியேட்டர்ல போயிட்டு படம் பார்க்க போவாங்க, அதான் அவருடைய பிக்னிக். இப்படி போறவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அதான் உங்களுக்கு நடக்கும் எதிர்பார்க்க வேண்டாம். இது அவள் வாழ் கத்தரசில் அற்புதம் செய்திருக்கிறார், அதுதான் உங்களுக்கு சுவிசேஷமா மாறக்கூடாது. அவன் சாட்சி சொல்லுகிறேன், அவனு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு நிர்பந்தம் நிலைமையிலே திருமணத்தை முடித்த பின்பு அவன கணவனுடைய வலு கட்டாயத்தின் பெயர் எடுத்து தியேட்டருக்கு போயிருக்கிறான். அங்கே படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்க என்ன செய்திருப்போம், ஆண்டவர் இந்த ஒரு விஷய பண்ணியும் இந்த விஜயாண்டவரை நான் பார்த்துட்டு நான் அடுத்த முறை மன்னிப்பு கேட்டு வர்றேன், இனிமேல் நான் போக மாட்டேன். வேதம் சொல்லுதான் ஆண்டவரே புருஷனுக்கு கீழ்படி என்று, அதுதான் கீழ்படிஞ்சு உட்கார்ந்து இந்த படத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆண்டவரை மன்னியும் மன்னியும் பார்த்துக்கொண்டே மன்னியும் இருப்பான். ஆனா இந்த பெண் அங்கே போன கணவர் பார்க்கட்டும், நான் தேவனை ஆராதிக்க கண்களை மூடி தேவனை ஆராதிக்க வழிக்கு. தங்களுக்கு தெரியும் சினிமா படம் கடைசி சென்ற மனத்தியால்தான் கடைசி கூட இருக்கிறது. அவ்வளவு நேரமா தேவனை ஆராய்ச்சி மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தா, எல்லாம் மகிமைப்படுத்தி முடிந்த பின்பு அந்த அந்த பட தியேட்டர்ல முடிந்த பிறகுதான் அவர் தன்னுடைய மனைவி தட்டினார், போகும் என்று கேட்டா. என்ன முணுமுணுத்துக் கொண்டிருந்தா, நாங்க சிரிக்க நீ சிரிக்கவே இல்லை, கண்ணை மூடி மூடி கண்டு ஏதோ எல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன, அது நீங்க பாவத்தை உலகத்தில் நான் பார்த்திருந்தீங்க, நானும் என் தேவனை ஆராய்ச்சி தேவ மகிமையில இருந்தேன். ரட்சிக்கப்பட்டான் என்பதுதான் சரித்திரம். பாருங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது தன் கணவனுக்காக என்ன போயிருந்தாலும் அந்த அசுத்தன் நம்ம தொடராதபடிக்கு தன்னை அதுக்குள்ளே ஒரு செவாலையா மாற்றிக்கொண்டார். நம்ம விட்டு ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும், நான் இந்த ஒரு வாசம் பண்ணி அடுத்த முறை நான் என்ன செய்யறேன் கொமனி எடுக்கிறேன், இந்த ஒரு நான் கொமனி எடுக்க மாட்டேன் என்று அதுக்கு ஒரு பனிஷ்மெண்டை போட்டு என்ன செய்வான, மனம் திரும்பாமல் போறவ கூட்டமும் இருக்கேன். உலகத்தில இருக்கிறவங்க உலகத்தில இருக்கிறோம், அழகா சொல்லுவார்கள் தமிழில், அவர் தாமரமே தண்ணீர் போல என்று சொன்னா, தண்ணி தாமரையில இருந்தாலும் அது ஒட்டி கொண்டு நிக்கிறதல்ல, நாங்கள் காயாத சாணிகள் மாதிரி எங்கெல்லாம் எரியும் அங்கெல்லாம் ஒட்டிடுவோம். அறிவு நாங்கள் சாணியாக இருந்தவர்கள் தான், மரம் திரும்பி சூரிய ஒளிதமே பட்டு அது காய வச்சு இப்ப சாணி எல்லாம் மாவா போற சாணி, யாருக்கு ஒட்டப்பட முடியாத சாணிகள். அல்லேலூயா. அப்படி இருக்கிறது பிரியமானே, தேவன் விரும்புகிறது உலகத்தினுடைய காரியத்தில் இருந்து நம்மை, உலகத்துடைய பாரம்பரியங்கள், உலகத்துடைய கலாச்சாரங்கள் நம்ம என்ன செய்து கொள், என்ன விடுவித்துக் கொள். இதைத்தான் நாங்கள் தானியல் புத்தகத்தை பார்க்கலாம். தானியல் புத்தகத்தை பார்க்கிறோம், என்ன தானியலுக்கு நல்ல திறமை இருக்கிறது, வடிவானவர்கள் அறிவிலே நிபுணர்களா இருக்கிறபடினால அந்த நேபுகா நேச்சர் என்ன செய்கிறான், தரம் பிரித்து எடுத்தான். இவள் எங்களுக்கு தேவை, நம்முடைய பாவிலோனி அரசுக்கு நமக்கு தேவை. இவளை கொண்டுதான் நம்முடைய ராஜ்யத்தையும் விரிவுபடுத்தி இந்த நாட்டை காக்க முடியும் என்று எடுத்தார். அதனால அவர்களுக்கு மூன்று வேடங்களாக கல்பேருடைய பாசைகள் கற்பிக்கப்படுகிறது, பெயர்கள் மாற்றப்படுகிறது. ரெண்டுக்கும் ஒத்துக்கொண்ட தானியல் குழுவினர். ஆனால் இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கிற பொழுது, அங்கே போஜனம் என்று வருகிற பொழுது ராஜாவின் போஜனத்தில் ஜூதருடைய கலாச்சாரத்தின்படி ஜூதருடைய போஜனின்படி அது தீட்டான போஜனம் விரத்தி விட்டார்கள். ஜெபிக்க வேண்டாம் என்று வருகிற பொழுது தேவனை தவிர நீங்க தேவனுக்கு ஜெபிக்க கூடாது, நீங்க பாவல் அரசருக்கு ஜெபிங்கன்னு சொல்ற பொழுது அதை மறுத்து எதிர்த்து எருசலேமுக்கு நேராக நேற்று ஜெபித்தார்கள். ராஜாவை தவிர வேறு யாரை நீங்க வழிபடக் கூடாது என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்து ராஜாவை வழிபட மாட்டோம், நம்முடைய தேவன் நம்முடைய இஷ்டவேலின் தேவன் தேவன் தான் என்று சொல்லி அதை எதிர்த்ததுனால அவனுக்கு கிடைத்தது அக்கினியும் சிங்கக்குகையும் தான். அந்த நாட்டுக்காக உழைத்தார்கள், நாட்டின் பாசையை கற்றார்கள், நாட்டுடைய கலாச்சாரத்துக்குள்ள இருந்தார்கள், அந்த நாட்டுக்கு உண்மையாக உழைத்தார்கள். தானியேல் அழகா சொல்றார், ராஜாவே உமக்கு விரோதமாகவும் நான் தேவனுக்கு விரோதமாக எந்த பாவம் நீதிகளை செய்தது இல்லை. என்ன அது பரவாயில்லை, தேவன் விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி நாங்கள் இந்த வார்த்தைக்கு அடிபடிய மாட்டோம். கிடைத்தது என்ன, அக்கினி. அக்கினி ஏசுவும் மாறிட்டது. ஹல்லேலூயா. தானியேலுக்கு கிடைத்தது என்ன, பெரிய பதவி உயர்வா உடனே கிடைத்தது என்ன, சிங்கக்கவி. அது நல்ல பெட்டா மாறிட்டது, சிங்கம் எல்லாம் அண்டைதான் பாசிங் இருந்தது. வேதம் தெளிவா சொல்லுது ஐயா, சிங்க குட்டிகள் பசியாக பட்டினியா இருந்ததே இல்லை, தானியல் மாத்தி வச்சுட்டான். பாஸ்டிங் இரவோடு இரவா பாஸ்டிங், அது எல்லாம் நல்ல நிம்மதியான நித்திரையை தானியல் கொடுக்கிறது. நல்ல வழியா படுங்க, பாதி யோசிச்சு வைப்புக்கிற பெற்றோட அந்த நல்ல பெற்றா இருந்திருக்கும், கொளுத்த சிங்கங்கள். அது நீ மனதை யோசிக்கும், அடப்பாவி நீ ஏன் வந்து பாஸ்டிங் போட வச்சுக்கிற, அக்கினி சொல்லு, நீங்களையா வந்து எங்களை நல்ல ஏசியா மாத்திட்டு இருக்கிறீங்களே. அல்லேலூயா. பாருங்கள், தங்களுடைய தேவன் அந்நிய நாட்டில இருந்தாலும் இன்னொரு தேசத்துல இருந்தாலும் தமக்கு தேவன் கொடுத்த ஜூதோடைய கலாச்சாரத்தை அந்த பரிசுத்த தேவனுக்கு எந்த அவமானம் வராதபடிக்கும், தானும் பாவம் செய்யாதபடிக்கும், தீட்டாதபடிக்கும் அந்த தேசத்துல உண்மையாக இருந்தும் காப்பாற்றிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசம் உங்களை பாசையை கற்பிக்கலாம், இந்த தேசம் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யலாம். அதுக்காக இந்த தேசத்தில் எல்லா கலாச்சாரங்களையும் பின்பற்ற முடியாது. எல்லாத்துக்கும் இந்த அதிகாரங்களுக்கு கத்த கீழ்படிய சொன்னார், கீழ்படிய முடியாது. நாம் இந்த உலகத்துடைய கதை வேறு பிரிக்கப்பட்டோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அங்கே கடைசி சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம், விவரத்தை பேச நேரம் காணாது. அப்போஸ்தலர் உபதேசம், அன்றிய ஒன்னியம், அப்பம் விற்குதல், ஜெபம் என்று சொல்லி படிப்படியாக வருகிறது. சபை ஐக்கியம், வேத படிப்புகள், சபை ஐக்கியம் முக்கியம், வேத படிப்புகள் முக்கியம், ஜெப சீவியம் முக்கியம், கர்த்தருடைய பந்தி முக்கியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிரியமாவே. இந்த உலகத்துடைய காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருப்போம், அப்பதான் தேவ ராஜ்யத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியும். செவம்படுவோமா? நான் யாவரும் அப்படி எழுந்திருப்போம். இந்த அருமையான மனம் திரும்புதல் முக்கியம், ஞானஸ்தானம் முக்கியம் மாத்திரமல்ல, இந்த உலகத்துடைய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், கலாச்சாரங்கள், உலகத்தில் இருக்கிறதான வழிபாடுகளை குறித்து இந்த உலகத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை இருக்கப்பட வேண்டும். தேவனத்தை விரும்புகிறார், கர்த்தரத்தை விரும்புகிறார். பிரியமாவே, இந்த உலகத்தினுடைய வழிபாடுகள், உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கை இருக்கப்படும். உலகத்துக்கு நாம் வெளிச்சமே, உலகத்துக்கு நாம் ஒளியே. எங்களுடைய கிரியை உலகத்துக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட வேண்டும். இந்த உலக மாற்றங்களுக்கு முன்பாக நாங்கள் கிறிஸ்துவண்டைக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்க தனித்துவமானவர்கள். அந்த வெளியேறப்பட்ட இயேசுவின் சத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னாவது பிரியோட மனம் திரும்பி தேவ ராஜ்யத்துக்காக இருக்கிற விசுவாசிகள் கூட்டமே நாங்கள் சபையாக இருக்கிறோம். பிரியமான இந்த சபையின் அங்கத்துவத்துக்குள்ள இருக்கிற பொழுது, உள்ளூர் இருக்கிற எந்த ஒரு சபையிலாக இருக்கிற பொழுதுதான் பிரியமானே, தேவன் கடைசி நாட்களே எடுக்க சபை எடுத்துக் கொள்ளப்படுற பொழுது எல்லாருமா எழுந்தும் தேவராட்சியத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த தேவனுடைய அந்த ஒரே சபைக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். சாட்சிகள் முக்கியம். பிரியமானவளே, கர்த்தர் ரட்சித்தார், சபையில சேர்த்திருக்கிறார். பிரியமானே, தேவன் நீ மனம் திரும்பின பொழுது, நீ ஜெபிக்கிற பொழுது உனக்கு சபை முக்கியம். அதில் ஒருமனப்படுவோமா? நரிமான வழியில பிரியமான ஞாசனம் எடுக்க போற நீங்களும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமாவளே, நீங்க மனம் திரும்பினதுக்கு அடையாளமா தான் ஞாசனத்தை எடுத்துக் கொள்வீர்கள். தேவன் இந்த சபையை உங்களை அங்கத்துவமாக கொடுத்து வைத்திருக்கிறார். ஒருவனை படுவோமா? இந்த அறிமுறை நீங்க ஞாசனத்தை பின்போட அவசியமே இல்லை. பிரியமாவளே, உடனடியாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கிரியை செய்து கொள்ளுவார். ஒருவனை படுவோம். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றால் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து சாட்சியங்களுக்கு முக்கியம். சோம்படுவோமா?